ದಿವ್ಯ ಭೂಷಣಗಳನ್ನು, ದಿವ್ಯ ಆಯುಧಗಳನ್ನು, ವಿರಾಟ್ಯ ಇವರುಡೆಯ ಶೇರ್ತೆಯೂ ಅನುಭವಿಕ್ಕಕ್ಕೂಡಿಯ ನಿತ್ಯ ಸೂರಿಗಳನ್ನು ಇವರಳೆಯೆಲ್ಲಾಂ ವರ್ಣಿತ್ತು, ಇವರಳೆಯ உடையவனே உடைய திருவடித்தாமரைகளை பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பத்துகிறேன் என்று தெரிவிக்கிறார். அதிலே நித்தியசூரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் சென்ற காலக்ஷேபத்திலே அனுபவித்தோம். நித்தியசூரிகள் பெருமானுடைய கைங்கரியத்திலே நிரதராக இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கும் அவர்கள் என்று அவர்களுக்கு உண்டான அந்த சேஷத்துவமே சுரூபம் என்பதை காட்டினார். கீழே நாம் அதை அனுபவித்தோம். அப்படிப்பட்ட நித்தியர்களும் புக்தர்களும் எழுந்தருடைய இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் பரமபதம். வைகுண்டம் என்றாலே ஒரு காலத்திலேயும் அழிவில்லாது, குண்டம் குண்டம் என்றால் அழியக்கூடியது, வைகுண்டம் என்றால் ஒரு காலத்திலேயும் அழிவில்லாது, அப்படிப்பட்ட லோகம் அது பரமபதம். அதை காட்டிலும் மேம்பட்ட ஸ்தானம் கிடையவே கிடையாது. அரோ மா அஸ்மாத், அதை காட்டிலும் மேம்பட்டது கிடையாது என்று சொல்லும்படியான அற்புதமான திவ்ய தேசம். 108வது திவ்ய தேசமாக நாம் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தினுடைய வர்ணனத்தை அடுத்தபடியாக தொடங்குகிறார். திவ்ய தேசத்துக்குண்டான பிரபாவம் என்ன? இந்த பிரபாவத்தை சொல்லி இப்படிப்பட்ட வைகுண்ட நாதனாக இந்த வைகுண்ட லோகத்தை இருப்பிடமாக கொண்டு எழுந்தருள் இருக்குபவரே, அங்கிருக்குபவர்களை நியமிக்குவனே என்று ஸ்ரீ வைகுண்டநாதா என்று அழைக்கிறார். வைகுண்டம் எப்படிப்பட்டது மேலே வர்ணிக்கப் போகிறார். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலேயும் அற்புதமான வர்ணனம். ஆனாலும் இவ்விடத்திலே சுருக்கமாக அதே அர்த்தத்தை பல சப்தங்களாலே அற்புதமாக காட்டுகிறார். அதை நாம் இன்று அனுபவிக்க தொடங்குகிறோம். வைகுண்ட லோகம் எப்படிப்பட்டது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை வர்ணிக்கிறார் இவ்விடத்திலே சுவாமி எம்பெருமானார் தம்முடைய கத்தியத்திலே. கேட்டுருக்கா?
கேக்குறது சுவாமி.
நன்னா கேக்குறதா?
நன்னா கேக்குறது, கிளியரா.
பரமயோகி வாங்மனசா அபரிச்சேத்யா என்று முதலிலே தெரிவிக்கிறார். பரமயோகிகள் மிகவும் உயர்ந்த யோகிகள். அவர்கள் யார்? இவ்விடத்திலேயும் பரமசப்தம். பரமசப்தமானது எப்பொழுதும் இதை காட்டிலும் மேம்பட்டவர்கள் இல்லை என்கிற அர்த்தத்திலே பிரயோகம் பண்ணக்கூடிய வெளியே தெரிவித்தேன். பரோ மா அஸ்மாத், அஸ்மாத்து இவர்களை காட்டிலும் இவனை காட்டிலும் பரஹா மேம்பட்டவன் மா இல்லை. மா என்பது நெகட்டிவ் பார்ட்டிகள், கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட யோகிகள் பரோமா அஸ்மாத் பரம யோகிகள். இந்த பரம யோகிகள் யார்? அவருடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது பரமபதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் மனசினாலேயும் இப்படிப்பட்டது என்று எண்ணி பார்க்க முடியாது, வாக்கினாலேயும் சொல்ல முடியாது, வாக்கினாலேயும் வர்ணிக்க முடியாது. இன்டிஸ்கிரைபபிள்னு அர்த்தம், அன்இமேஜினபிள்னு அர்த்தம். அதனாலே வர்ணிக்க முடியாது போனாலும் கூட மனசுக்கு தெரிந்திருக்கலாம். மனசினாலேயும் வாக்கினாலேயும் ஒரு காலத்திலேயும் அந்த திவ்ய தேசத்தை இப்படிப்பட்டது என்று சொல்லவே முடியாது, நினைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பெருமையுடையது யாருக்கு? நம்ம போன்ற அல்ப மனுஷர்களுக்கு அல்ல, உயர்ந்த யோகிகள். அவர்கள் யார்? பரமயோகி. பரமயோகிகளாக இருக்கக்கூடியவருடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது அந்த லோகம். அவர்கள் யார், எதனாலே எட்டாதது என்பதையெல்லாம் சாட்சாதா பெரியவாச்சான்புள்ள அற்புதமாக தெரிவிக்கிற மேலே அனுபவிப்போம்.
ஸ்ரீபோக்யமான கைங்கரியத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லிற்று.
கீழே சொல்லப்பட்ட விஷயம் என்ன? சூரிகள், நித்திய சூரிகள், அனந்த கருட விஸ்வக்ஷேனர்கள், அவர்களுக்கு எது போக்யம், அனுபவிக்கத்தக்கதாக எது இருக்கிறது கேட்டால் பெருமானுடைய கைங்கரியம். இந்த கைங்கரியத்தில்தான் அவர்கள் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதையே தங்களுக்கு போக்கியமாக கொண்டிருக்கிறார்கள். உண்ணும் சோறு பிறகுநீர் இன்னும் வெத்தலையும் எல்லாம் கைங்கரியம், பகவத் கைங்கரியம் என்று கொண்டிருக்கும் அவர்கள். அவர்கள் தாரகம் வழக்கம் போக்கியம் எல்லாமே அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம் என்று கொண்டிருக்கும் அவர்களுடைய பெருமையை கீழே வர்ணித்தார். சென்ற காலக்ஷேபத்திலே அதை அனுபவித்தோம். இப்பொழுது என்ன சொல்கிறார்?
கைங்கரியத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லிற்று.
அது எப்படிப்பட்ட ஸ்வரூபம், எப்படி அதனுடைய இந்த கைங்கரியம் எப்படிப்பட்டது, அதனுடைய ஸ்வரூபம் என்ன? அவனுக்காகவே கைங்கரியம், கைங்கரியம் அவனுடைய ஆனந்தத்தை தான் கைங்கரியத்தினுடைய ஸ்வரூபம். கைங்கரியம் கைங்கரியம் என்றால் அவனுடைய ஆனந்தத்துக்காக செய்யக்கூடியது, பிரதி பிரயோஜனத்தை எதிர்பாராதுதான் கைங்கரியம். எது பிரயோஜனம்? அவனுக்கு விடையும் ஆனந்தம்தான் பிரயோஜனம். அதற்கு மேம்பட ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கைங்கரிய சொரூபத்தை கீழே தெரிவித்தார்.
இந்த கைங்கரியத்துக்கு வர்த்தகமான தேச விசேஷத்தை சொல்லுகிறது மேல்.
இப்பொழுது சொல்லக்கூடியது என்ன? அதற்கு மேலே இப்பொழுது சொல்லக்கூடியது என்ன என்று கேட்டால், அந்த கைங்கரியத்துக்கு மேலும் மேலும் வர்த்தகம், மேலும் மேலும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஆசையை தூண்டக்கூடியது அந்த தேசமே. இந்த தேசம் எப்படி இருக்கு? இந்த தேசத்தை வைத்து பார்த்தால் தெரியும். இந்த தேசம் என்றால் லீலா விபூதி. இந்த தேசம்னா இந்தியாவை சொல்லல அடியா. இந்த தேசம் என்றால் லீலா விபூதி. இந்த பிருத்திவின்னு சொல்லிடுவோமே, கடல் சூழ்ந்த மாஞ்சாலம், இந்த மகா பிருத்திவி இருக்கிறதே, இது பிராகிருத மண்டலம். பிராகிருத மண்டலமானது பகவத் கைங்கரியத்துக்கு விரோதத்தையே பண்ணுகிற. ஆனால் அவ்விடத்திலே பரமபதம் இருக்கிறது. இந்த பரமபதமானது கைங்கரியத்திலே மேலும் மேலும் விரலுக்கு அபிருச்சியை தூண்டுகிற ஆசையை வளர்க்கிறது. இப்படிப்பட்ட அனுகூலமான தேசம், அனுகூலமான காலம், அனுகூலமான தேகம், இந்த மூன்றும் அவ்விடத்திலே உண்டு. நமக்கு மூன்றுமே விபரீதம், தேகமும் விபரீதம். கைங்கரியம் பண்ணணும்னு மனசினாலே நினைத்தாலும் தேகம் ஒத்துழைப்பதில்லை. விடாமல் கைங்கரியம் வேணும், அவங்களெல்லாம் விடாமல் சேவிக்கணும்னு நினைக்கிறோம், ஆரிக்கிறோம், ஆரித்தோமே ஒழிய அதை செய்கிறோமா என்றால் செயல்முறையிலே செய்ய முடிவதில்லை. காரணம் என்ன? சரீரம் விரோதமாக இருக்கிறது. காலம் என்று ஒன்று இருக்கிறது இவ்விடத்தில். இந்த காலத்தினாலே நாம் கைங்கரியத்தை தொடர்ந்து செய்ய முடிவதில்லை. இரவு வந்தவாறே தமோகுணத்தினாலே அபிபூதமாக தூங்க தொடங்கி விடுகிறோம். ஆகையினாலே காலமும் விரோதமாக இருக்கிறது, தேசமும் விரோதமாக இருக்கிறது. தேசம் அப்படியே பிராகிருத மண்டலமாகினாலே இந்த தேசத்திலே இருக்கும் காலத்திலே நாம் வயிற்றுக்காக பாடுபட வேண்டியது, தேகத்துக்காக பாடுபட வேண்டியது. இப்படி பலவிதமாக நம்முடைய காலமெல்லாம் வர்த்தமாக கழிகிற. மனிதே பல பகலும் போயிடவென்னு சொல்லுகிறாரே, அதுபோலே காலம் வர்த்தமாக போகிறது. தேசமும் அனுகூலமில்லை, தேகமும் அனுகூலமில்லை, காலமும் அனுகூலமில்லை. ஆனால் பரமபதமாகிற தேசமும் அனுகூலம். அவ்விடத்திலே காலமே கிடையாது. அகால தத்ரவை பிரபு, காலமே அவ்விடத்திலே கிடையாது. காலகிருத பரிணாமம் இங்கு உண்டு. காலத்தினாலே மாறுபாடு ஏற்படுகிறது இவ்விடத்துல. அந்த காலகிருத பரிணாமம் இருக்கிறதே, பரிணாமம் என்றால் மாறுபாடு, சேஞ்சஸ், அது ஏற்படுவது அங்கு கிடையவே கிடையாது. இப்பொழுதும் ஏக்கரீதியாக இருக்கிறார். தேகமோ அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம் எல்லோருக்கும். ஆகையினாலே அவர்களுக்கு தேகத்தினாலேயும் எந்த விரோதம் கிடையாது, தேசத்தினாலேயும் விரோதம் கிடையாது, காலத்தினாலேயும் விரோதம் கிடையாது. இப்பொழுது நமக்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது தேசம்தான். தேசம் இருக்கிறதே மூலமாக இருக்கிறது பரமபதமானது என்று கல்முதலே அதை காட்டுகிறார். தேசமானது இவர்களுக்கு கைங்கரியத்திலே ஆசையை மேலும் மேலும் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேசம் அதை வர்ணிக்க தொடங்குகிறார். இப்பொழுது கீழே கைங்கரிய சொரூபத்தை வர்ணித்தார். இந்த கைங்கரியத்தை மேலும் மேலும் அபிவிருத்தி பண்ணக்கூடியதாக இருக்கும் தேசத்தை, அதாவது பரமபதத்தை வர்ணிக்கிறார், சிவகுண்டத்தை வர்ணிக்கிறார் என்று அவதாரிக்கையிடுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. விடத்திலே முன் சொன்னது கைங்கரிய சொரூபம், இப்பொழுது சொல்லப்படுவது கைங்கரிய சொரூபத்துக்கு மேலும் மேலும் தூண்டுகோலாக இருக்கக்கூடிய தேசம், அதாவது பரமபதம். இந்த பரமபத வர்ணனம் தொடங்கியது. இப்படிப்பட்ட பரமபதத்தை தனக்கு என்று படைத்தவனே என்று ஸ்ரீ வைகுண்டநாதா என்று அழைக்கிறார் இவ்விடத்திலே. கேக்குறதா?
கேக்குறது சுவாமி.
சரி.
கைங்கரியத்துக்கு வர்த்தகமான தேச விசேஷத்தை சொல்லுகிறது மேல். கர்மயோகி வாங்மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவ சுத்தானாம் லக்ஷணம் சேதது எச்சேதத்வீபவாசினாம். இப்படியே தனகாதிகளுடைய வாங் மனசுக்களால் பரிச்சேதிக்க ஒழுங்காத ஸ்வரூப ஸ்வபாவங்களை உடைத்தாய் இருக்கை.
இடத்துல பரமயோகி வாங்மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவத்தை உடையது பரமபதம் என்று தெரிவிக்கிறார். இந்த பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய பெருமை எப்படிப்பட்டது என்றால், அவர்கள் அப்பொழுது பார்த்தாலும் முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், இங்கிருந்து பரமபதத்திற்கு போய் சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவரிடத்துல? முக்தானாம் லக்ஷணம் ஹேததி, பக்தர்களுக்கு அதாவது விடுதலை அடைந்து அவ்விடத்திலே போய் சேர்ந்தவர்கள். நாம் எல்லாம் பரவத்துக்கு போய் சேர்ந்தோம்னா நமக்கு முக்தர்கள்னு பேர். இங்கிருக்கும் காலத்திலே மூக்ஷுக்களாக சில பேர்கள் பார்க்கப்படுகிறார்கள், சம்சாரிகளாக சில பேர்கள் பார்க்கப்படுகிறார்கள். சம்சாரிகள் என்றால் உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலத்தார். பொழுது பார்த்தால் ஆகாரத்தை பற்றின சிந்தை, அதே போல வஸ்திரத்தை பற்றின சிந்தை, உடையே உடையே உகந்து ஓடும், இதை பற்றியே எப்பொழுதும் நினைத்து அதை அடைவதற்காகவே பாடுபடக்கூடியவர்கள் இந்த சம்சாரிகள். ஆனால் இந்த சம்சார மண்டலத்திலேயே சில பேர்களுக்கு மோட்சத்திலே அபிருச்சி ஏற்படுகிறது, மோட்சம் வேடம் என்கிற ஆசை ஏற்படுகிறது. அவர்களுக்கு முமுட்சுக்கள்னு பேர். இங்கிருந்து அந்த முமுட்சுக்கள் பகவானுடைய நிருகேத்து கிருப்பையினாலே பரமபதத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு அங்கு போனால் என்ன பெயர்? முக்தர்கள், விடுதலை அடைந்தவர்கள், சம்சார சம்பந்தத்தை பற்று அவ்விடத்திலே வந்து சேர்ந்தவர்கள். ஆக அந்த முக்தர்களுக்கு லட்சணம் என்ன? அவ்விடத்தில் இருக்கிறவர்களுக்கு முக்தானாம் லட்சணம் ஹேதத்தி ஹெச்வேதத் தீபவாசினாம். சேதத் தீபம் என்று ஒரு இடம். அவ்விடத்திலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் பிரம்மாவனுடைய புத்திரர்களாக இருக்கும். தனக தனந்தன சனத்குமாரர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய புத்திரர்கள், இவர்கள் மானச புத்திரர்கள். மானச புத்திரர்கள் பிரம்மாவினாலே நினைக்கப்பட்ட மாத்திரத்திலேயே உண்டானவர்கள், அதனால் அவர்களுக்கு மானச புத்திரர்கள் என்று பெயர். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் சுவேதத்வீபம் என்கிற இடத்திலே இருந்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன லட்சணமோ, அவர்களுக்கு என்ன அடையாளமோ, அந்த அடையாளம்தான் புத்திரர்களுக்கும் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அந்த பரமயோகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் என்ன? தனக சனத்குமார சனந்தனாதிகளுக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் கைகூப்பிக்கொண்டு நித்யாஞ்சலி புட்டா ஹிருஷ்டாகாம் சமயத்தேவ வாதினாகாம், எப்பொழுது பார்த்தாலும் நித்தியம் அஞ்சலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அஞ்சலி என்றால் கைகூப்பும் செய்கை, கைகூப்பு செய்கைக்கு அஞ்சலி என்று பெயர். அம் அகாரவாச்சியம் பகவந்தம் ஜரயதி இதி அஞ்சலி என்று அதற்கு வியுத்பத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆ என்கிற எழுத்தாலே சொல்லப்படுபவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இவன் கைகூப்பினவாறே அவனுடைய ஹிருதயம் உருகுகிறது, நீர்பண்டமாக உருகுகிறது. அம் அகாரவாச்சியம் பகவந்தம், அகாரம் அகாரத்தினாலே சொல்லப்படக்கூடிய அந்த எம்பெருமானை ஜலயதி நீர்பண்டமாக உருக்குகிறான். எது? இவன் ஒரு கைகூப்புகிறானே, இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்து இவன் கைகூப்பு செய்கை செய்கிறானே, இதற்கு அஞ்சலி என்று ஏன் பெயர்? அகாரவாச்சியனான பகவானுடைய ஹிருதயத்தை இது உருக்குகிறான். கைகூப்புவதை பார்த்தவுடனே எம்பெருமானுக்கு கைகூப்பி விட்டான் என்று அந்த எம்பெருமானுக்கு மனசு உருகி போய்விடுகிறது. இவனுடைய பாபத்தை எல்லாம் மறந்து விடுகிறான், இவனுக்கு அனுகிரகத்தை பொழிகிறான். அப்படிப்பட்ட அற்புதமான முத்திரை அஞ்சலி பரமாமுத்ரா கிப்ரம் தேவப்பிரசாதினி, சீக்கிரமாக எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடக்கூடிய உயர்ந்த முத்திரை அஞ்சலி என்பது. கருட முத்திரையைப் போலே என்கிறார் தேசிகன், பாம்புக்கு கருட முத்திரையைப் போலே, பாம்பு வந்து படம் எடுத்து ஆடுகிறது, கருட முத்திரை என்பதை காட்டினால் இந்த பாம்பானது பயந்து ஓடுகிறது. அதுபோல எம்பெருமானை தயப்பட செய்ய வேண்டுமே ஆனால் அவன் முன்னாலே நாம் கைகூப்பினால் போறோம், கைகூப்பு செய்கையினாலே அவன் பாபத்தை எல்லாம் மறக்கிறான். சமா ஒன்று தெரிவிச்சிருக்கா பூர்வாச்சாரியர்கள், கேட்டிருக்கலாம். பிராட்டி கண்ணபிரானை கட்டினாள், அடிப்பதற்காக வந்து விட்டாள். உன்னுடைய கிரகத்திலேயே வெண்ணையை திருடுகிறானே, இதனை நாம் அடிக்க வேண்டும் என்று நினைத்து கையிலே நன்றாக கோலை எடுத்துக்கொண்ட கோலது, ஆடுகள் கன்றுகள் கட்டுவதற்கு உபயோகமில்லாத ஒரு கயிற்றை கொண்டு கட்டினாள், கையிலே ஒரு வைக்கோலை எடுத்துட்டாள், அடிப்பதற்காக வந்து விட்டாள். இந்த காலத்திலே கண்ணபிரான் பயந்தான், தயார் அடித்து விடுவோல் போல இருக்கிறதே, இன்றைய தினம் நன்றாக அடி விழும் என்று தெரிந்து கொண்ட எம்பெருமான் என்ன செய்வது? சிறிது நேரம் யோசித்தான், நாம் என்ன பெரிய பாபம் செய்து விட்டோம், வெண்ணெய் என்பதை திருடினோம். வெண்ணெய் நம்முடைய வஸ்து, நம்முடைய வஸ்துவை நாமே எடுத்து புஜித்தால் இதற்கு களவு என்று பெயரா? நம்ம இதற்கு களவு என்று சம்சாரிகளும் பெயரிடுகிறார்கள். அவர்களிருந்து நம் தாயிடத்திலே சொன்னவாறே நம் தாயும் அதை களவு என்று நினைத்து நம்மை அடிக்க வந்து விட்டாளே, கட்டினாள் பாடு அடிக்க தொடங்கிவிட்டால் அடித்து விடுவளோ என்று பயந்த எம்பெருமான், என்ன பெரிய பாபம், பாபமே இல்லை, ஆனால் சம்சாரிகள் பெருப்பெருத்த பாபங்களை செய்து நம் முனையிலே வந்து நாம் அவர்களை தண்டிக்க இருக்க நம்முடைய தண்டனையிலிருந்து அவர்கள் தப்புகிறார்களே, இது எப்படி நிகழ்கிறது என்று சிறிது நேரத்திலே கண்ண மூடி யோசித்தானாம் அந்த கண்ணபிரான். கனியவனுக்கு புலப்பட்டது. ஓ, அவர்கள் நம் முன்னாலே வந்து கைகூப்பி நிற்கிறார்கள், ஆகையினாலே நாம் மறந்து விடுகிறோம், அதையே நாமும் அனுஷ்டிப்போம் என்று எம்பெருமான காலத்திலே கைகூப்பினான். அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அழுகையும் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லையின்பத் திருதி கண்டாடை என்கிறார் பெருமாள் திருமொழியிலே. சரிலே அழுது பார்த்தான், வாயமூடு என்று இவள் அதட்டினாள். வாய் வாய் என்று அதட்டினாள். அஞ்சி பார்த்து அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அழுகையும் பயப்பட்டு பார்த்தான். பிற்பாடு அழுது பார்த்தான், எதுவுமே நடக்காதவாறே கடைசியாக கைகூப்பினார் எம்பெருமான். நம்முடைய குழந்தை கைகூப்பி விட்டது என்று யசோதை பிராட்டி உருகி போனாள் காலத்திலே என்று சரித்திரம். ஆக அப்படிப்பட்ட அஞ்சலியை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். நித்தியாஞ்சலி புட்டா ஹிருஷ்டாகாம், அஞ்சலி புட்டம், கை இரண்டையும் ஒன்றாக கைகூப்பி நிற்கிறார்கள் இவர்கள். நமயித்தேவ வாதினாம், எப்பொழுது பார்த்தாலும் நமஹா நமஹா, இவனுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஸ்வேதத்வீப வாசிகள். அதாவது பரமயோகிகளாயிருக்கக்கூடிய சனத்குமாரர் முதலியவர்கள், அதுதான் இவர்களுக்கு லட்சணம். முக்தர்களுக்கும் அதுதான் லட்சணம். முக்தர்களும் பரமபதத்திலே அவர்கள் நித்யாஞ்சலி புட்டாஹிருஷ்டாகா நமயித்தேவ வாதினாகா, எப்பொழுதும் கைகூப்பிக் கொண்டு எம்பெருமானுக்கு நமஹா 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஆக ஸ்வேதத்வீபவாசிகள் எதை செய்கிறார்களோ, எந்த கைகூப்பு செய்கையை செய்கிறார்களோ, அதைத்தான் பரமபதத்திலே இருக்கக்கூடிய முக்தாத்மாக்களும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்வேதத்வீபவாசிகள் அவர்களுக்கு பரமயோகிகள் என்று பெயர். அவர்கள்தான் சனகர் முதலான மானசபுத்திரர்கள், பிரம்மாவனுடைய மானசபுத்திரர்கள், சத்துவகுணத்தோடே கூடினவர்கள். இவர்களுக்கு பிரம்ம பாவனான் இஷ்டர்கள் என்று பெயர். பரமரத்தமும் எம்பெருமானையே நினைந்து இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். இவர்கள் சத்துவகுணத்தோடையே கூடியிருக்கும் அவர்களாகினாலே இவர்களாலே பரமபதத்தை ஒரு விதத்திலே மனசிலே கற்பனை பண்ணி பார்க்க முடியாதா, அதனாலே பேச முடியாதா என்று கேட்டால் அவருடைய மனசுக்கும் எட்டாது, வாக்குக்கும் நிலமல்லாது, வாக்கினாலே வர்ணிக்க முடியாது, மனசினாலே இப்படிப்பட்டது என்று நினைத்து பார்க்கவும் முடியாது, அவ்வளவு பெருமை வாய்ந்தது பரமபதம் என்று பரமபதத்தை வர்ணிக்கிறார் இவ்விடத்திலே.
நாம் லட்சணம் சேத்தது ஸ்வேதத்வீப வாசினாம் என்கிற கனகாதிகளுடைய வாங் மனசுக்களால் பரிச்சேதிக்க ஒண்ணாத ஸ்வரூப ஸ்வபாவங்களை உடைத்தாய் இருக்கை.
ஆமா, பரமபதம் எப்படிப்பட்டதுன்னா ஸ்வரூபம், அவனுடைய ஸ்வரூபம். அதே போல ஸ்வபாவம் என்ன, இந்த ரெண்டும் எப்படிப்பட்டதுன்னா பரமயோகிகளாயிருக்கக்கூடிய சனத்குமாரர் முதலியவர்களுக்கு கூட மனசினாலே நினைக்க முடியாது, வாயினாலே பேசி தலை கட்ட முடியாத பெருமையை உடையது.
அதாவது பஞ்சோபனிஷன்மயம்
ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அதுக்கு என்ன அர்த்தம், அவர்களாலே மனசினாலே நினைக்க முடியாது, நாக்கினாலே வர்ணிக்க முடியாது என்று சொன்னால் அதற்கு என்ன அபிப்பிராயம், அதை விவரிக்கிறார் மேலே வியாக்கியாதா.
அதாவது பஞ்சோபனிஷன்மயம் சத்துவமயம் என்று திரள நினைத்தல் சொல்லுதல் செய்யும் அத்தனை ஒடிய,
இவ்வளவுதான் சொல்லலாம், அவ சொல்றதா இருந்தா இவ்வளவுதான் எல்லாம். பரமபதம் எப்படிப்பட்டது, பஞ்சோபனிஷன்மயம், ஐந்து உபனிஷத்துக்களாலே ஆனது. பரமேட்டி உமான் விஸ்வஹா நிவிருத்தஹா சர்வஹா என்று சொல்லக்கூடிய ஐந்து உபனிஷத்துக்கள் என்று சாஸ்திரங்கள் வர்ணிக்கின்றன. அது சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடியது. சுத்த சத்துவம் சத்துவகுணம் மட்டும்தான் உண்டு. இவ்விடத்திலே இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கிறதே, பிரகிருதியானது சச்சித்தத்துவமானது எப்படிப்பட்டதுன்னா மூணு குணங்கள் கலசினது, சத்வரஜஸ்தமோ குணங்கள் மூன்றும் கலசி இருக்கக்கூடியது. ஆனால் பரமபதத்திலே எப்படிப்பட்டது, அவ்விடத்திலே அச்சித்தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா சுத்த சத்துவமயம் பஞ்சோபரிஷன்மயம், அப்படி இப்படித்தான் சொல்லலாமே ஒழிய மேலே வர்ணிக்கவே முடியாது, கரளச் சொல்லலாமே ஒழிய தனித்தனியாக வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது, இந்த சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடியது, சுத்தத்துவமயமாக இருக்கக்கூடியது அவ்விடத்தில் நன்னா பிரகாசிக்கிறது. இருக்கக்கூடிய வாழ்க்கை சரீரமே தேகமே சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடிய, சுத்த சத்துவம் என்றால் என்ன, சத்துவகுணம் ஒன்றே இருக்கிறது, நூர் சத்துவம்னு அர்த்தம். சத்துவம் சத்துவகுணத்தோடு மற்றது கலசி இல்லை. பிராகிருதமான வஸ்துக்களிலே மூன்றும் கலசி இருக்கிறது, ஆனால் அப்ராகிருதமான அந்த திவ்ய தேசத்திலே கரமபதத்திலே மூன்றும் கலசி இருக்காது, கேவலம் சுத்த சத்துவம். சுத்த சத்துவம் இருக்குமே ஆனால் பகவத் சிந்தனத்தை தவிர வேறு ஒன்றிலே மனசு செல்லவே செல்லாது, அதுக்குத்தான் சுத்த சத்துவம் என்று பெயர். சுத்த சத்துவம் என்று சொல்லலாம். சதத்துவமயமாக இருக்கக்கூடியதுன்னு பரமதத்தை சனக சனத்குமாராதிகள் வர்ணிக்கலாம் சொல்லலாம். பஞ்சோபனிஷத்தால ஆனதுன்னு சொல்லலாமே ஒழியா அதற்கு மேலே எந்த விதமான வர்ணனத்தையும் அவளாலே செய்ய முடியாது. அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் காட்டுகிறார்.
அதாவது பஞ்சோபனிஷன்மயம் சத்துவமயம் என்று திரண நினைத்தல் சொல்லுதல் செய்யும் அத்தனை ஒழிய ஏவம் ஸ்வரூபம் ஏவம் ஸ்வபாவம் பரிச்சேதிக்க அரிதாய் இருக்கலாம்.
இப்படிப்பட்ட சொரூபத்தை உடையது, இப்படிப்பட்ட தன்மை சுபாவத்தை உடையது பரோபதம் என்று அவர்களாலே மனசினாலேயும் நினைக்க முடியாது, வாக்கினாலேயும் வர்ணிக்க முடியாது. சத்தமா சொல்லலாம், சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம், சுத்த சத்துவமயமானது பஞ்சோபிஷன் மயமாக இருக்கக்கூடியது, அவ்வளவுதான் சொல்ல முடியுமே ஒழிய வேறு விதத்திலே தனித்தனியாக ஒன்றையும் எடுத்து பார்த்து எண்ணி வாக்கினாலே அவர்களாலே வர்ணிக்க முடியாத பெருமை வாய்ந்தது இந்த திவ்ய தேசம் பரமபதம். பரமயோகி வாங் மனசா அபரிச்சேத்ய அபரிச்சேத்யம் அளவிட்டு அறிய முடியாது, அளவிட்டு நினைக்க முடியாது. அதே போல ஆகினாலே வர்ணிக்க முடியாது. பரிச்சேதித்தல்னா இவ்வளவுதான் என்று அதற்கு அளவு கண்டு விடுவதற்குத்தான் பரிச்சேதித்தல்னு பேர். அளவு காண முடியாது அப்படிப்பட்ட பெருமை. அளவு கடந்ததாக ஒன்று இருக்குமே ஆனால் மனசினாலேயே நினைக்க முடியாது, அதே போல வாயினாலேயும் வர்ணிக்க முடியாது. உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் ஒருத்தருக்கு ஐஸ்வர்யம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். ஐஸ்வர்யம் எப்படி இருக்குன்னாக்கா பெரிய ஐஸ்வர்யம் எவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஐஸ்வர்யம் இருக்கிறது. என்ன சொல்லிடுவோம், எவ்வளவு ஐஸ்வர்யம் சொன்னா நிறைய என்று சொல்லலாமே ஒழிய இவ்வளவு என்று சொல்ல முடியுமோ அல்லது மனசினாலே தான் நினைக்க முடியுமோ? அளவுபட்டிராத வஸ்துவை அளவுபட்டதாக மனசினாலே நினைக்க முடியுமோ அல்லது வாக்கினால் தான் சொல்ல முடியுமோ? அதுபோலே அளவுபடாத அந்த பெருமை உடையது பரமபதம். ஆகையினாலே இந்த பரமபதத்தை ஓரளவு சொல்லலாம் என்றால் இவ்வளவுதான் சொல்லலாம். சொல்லலாம் சுத்த சத்துவமயமானது பஞ்சோபரிஷன் மயமானது என்று சொல்லலாமே ஒழிய வேறு விதத்திலே வர்ணிக்க முடியாது. அதைத்தான் திரள சொல்லுதல் மொத்தமா சொல்றது. மொத்தமா சொல்ல போனா ஒருத்தருடைய ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லணும்னா ஐஸ்வர்யமா மனசினாலே எண்ணி பார்க்க முடியாதுன்னு அவ்வளவு ஐஸ்வர்யம் அதனால வர்ணிக்க முடியாது என்று சொன்னால் அளவுபடாது என்பது கிடைப்பதல்லவா? என்ன சொல்லலாம், நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதே போலத்தான் இதையும் வர்ணிக்கலாம் என்கிறார்.
பஞ்சோபனிஷன் மயமாகையாலே ஏக திரவியம் என்ன ஒண்ணாது.
ஆமா, ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா ஐந்து உபனிஷத்துக்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறபடியினாலே ஒரே திரவியத்தாரானதுன்னு சொல்ல முடியாது. பக்கத்துல இப்போ அரிசினாலே நாம் பாகம் பண்ணுகிறோம்னு வைத்துக்கொள்ளோம், அன்னம் பண்ணுகிறோம், அன்னம் பண்ணினோமேனால் இது எதாரானது என்னக்கா அரிசின்னு சொல்லிடுறோம். ஒரே ஒரு திரவியம் பல சேர்ந்ததே ஆனால் அதை எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லக்கூடிய காலத்திற்கு கதமம்னு சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்லலாமே ஒழிய ஒன்றையும் தனித்தனியாக சொல்ல முடியாது. ஒரு வஸ்துவனால் ஆனதா அல்ல, பல வஸ்துக்களால் ஆகியிருக்கிறபடினாலே ஒன்று என்று சொல்ல முடியாது. அதே போலத்தான் இடத்திலேயும் பஞ்சோபரிஷன்மயமாக இருக்கிறபடினாலே ஒரே ரூபம் அதற்கு என்று சொல்ல முடியாது. ஒரு திரவியத்தால் ஆனது, ஏன் அதை சொல்ல முடியாதுன்னு கேட்டது காரணம், ஒரு திரவியத்தாலே ஆகியிருந்தால் திரவியத்தாலே ஆனது என்று மனசினாலே நினைக்கலாம், வாக்கினாலே சொல்லலாம். அல்ல, ஐந்து உபனிஷத்துக்களாலே ஆனபடியினாலே அதை ஒரு திரவியம் என்று சொல்ல முடியாது.
அநேக திரவிய உபசயாத்மகமாகையாலே நித்திய திரவியம் என்ன ஒண்ணாது.
ஆமா, அதற்கு மேலே அதை ஏன் சொல்ல முடியாதுன்னு அநேக திரவிய உபச்சயம் பஞ்சோபனிஷத்தாலே ஆனது. அநேக திரவியம் என்றால் பஞ்ச உபனிஷத்துக்கள் பரமேஷ்டி கிழேசுரன் பரமேஷ்டி புமான் விஸ்வகா நிவர்த்தகா சர்வகா என்று ஐந்து உபனிஷத்துக்கள் இவைகளாலே ஆனது. அதுதான் பஞ்சோபனிஷன் மயமான திவ்யம் ஆஸ்தானம் திவ்யதேசம் என்று வர்ணிக்கிறார்கள். இந்த லோகத்தில் பார்த்தோமேனால் பிராகிருதமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எதனாலே ஆனது என்று கேட்டால் நம்முடைய சரீரம்னு எடுத்துடணும் என்னால் இதனாலே ஆனது என்று கேட்டால் ஐந்து வஸ்துக்கள் சொல்கிறோம். ஐந்து வஸ்துக்கள்னா பிருத்திவி கப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்று பஞ்சபூதங்கள் ஐந்து பூதங்களாலே ஆனது. பிருத்திவி மண்ணாலே ஆனது, அப்பு ஜலத்தில், பிருத்திவி அப்பு தேஜஸ் தேஜஸ் என்றால் அக்னி அக்னினாலே ஆனது, வாயு காற்றினாலே, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பதார்த்தங்களாலே ஆனது. அதே போல அவ்விடத்திலே ஐந்து பதார்த்தங்களாலே ஆனது. ஐந்தினாலே, ஐந்தினுடைய சேர்க்கையினாலே ஆனபடியினாலே ஏக திரவியம்னு சொல்ல முடியாது. அது நித்தியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ஐந்து பதார்த்தங்கள் சேர்ந்து ஒன்றாக ஆவதிருக்கிறதே, அது ஒரு காலத்தில் ஏற்படுகிறது. நித்தியமாக ஐந்து பதார்த்தங்கள் தனித்தனியா இருக்க ஒழிய, ஐந்து பதார்த்தங்கள் சேர்ந்து இருக்கிறதுன்றது இருக்க, அது எப்பொழுதும் நித்தியமாக இருக்குன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. திருஷ்டாந்தம் சொல்கிறேன் மனசிலே படுவதற்கா. பஞ்சாமிர்தம்னு எடுத்துக்கொள்வோம். ஐந்து பதார்த்தங்கள் சேர்ந்து ஆகக்கூடியது, ஐந்து பதார்த்தங்கள் சேர்ந்து ஆகக்கூடியது இருக்கிறதே, அது நித்தியம்னு சொல்ல முடியுமோ? எப்பொழுது இதை கலக்கிறோமோ, ஐந்து பதார்த்தங்கள் பழம் தேன் பால், பழம் தேன் சர்க்கரை, அதற்கு மேலே அதற்கு பல், பழம் தேன் நெய் சர்க்கரை நல்ல தேங்காய், இவ்வளவையும் சேர்த்து அந்த பஞ்சாமிர்தத்தை பண்ணுகிறோம். இந்த பஞ்சாமிர்தத்தை பண்ணக்கூடிய காலத்தில் எப்பொழுதும் பஞ்சாமிர்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமோ? ஐந்து பதார்த்தங்கள் தனித்தனியாக இருக்கு, தனியாக திரவியமாக இருந்தால் சொல்லிவிடலாம், ஐந்தும் சேர்ந்து இருக்கும் காலத்தில் அது நித்தியம் என்று சொல்ல முடியாது. அதனாலே இந்த திவ்ய தேசத்தை நித்தியம் என்று பஞ்சோபனிஷங்களாலே ஆனபடியினாலே நித்தியமான சுரூபத்தை உடையது, நித்தியமான சுவாவத்தை உடையது என்று சொல்ல முடியாது என்று காட்டுகிறார்.
ஏக திரவிய உபசயாத்மகமாகையாலே நித்திய திரவியம் என்ன ஒண்ணாது, அவஸ்தாந்தராபத்தி இல்லாமையாலே பரிணாம சுவாவம் என்ன ஒண்ணாது.
அதற்கு மேல சுவாவம் எப்படிப்பட்டதுன்னா, லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தன்னுடைய சுவாவத்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மாறுபாட்டை அடையக்கூடியது, அச்சித்ரவியத்தாலே ஆனது. அச்சித்துக்கே சுபாவம் என்ன? மாறுபாடு அடைகிறது, ஒவ்வொரு க்ஷணத்திலேயும் அது மாறுபாட்டை அடைகிறது, அதுதான் பரிணாமம் என்கிறார். பரிணாமம் என்றால் மாறுபாட்டை அடைகிறது, இட் அண்டர்கோஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச். அந்த மாதிரி கிடையாது. பரமதத்தில் இருக்கக்கூடியதே ஒரு காலத்திலேயும், அதற்கே பஞ்சோபரிஷன் மயமான அந்த திவ்ய தேசத்திலே மாறுபாடே கிடையாது, ஏக ரீதியாக இருக்கக்கூடியது. ஏன்னா இதனுடைய சுவாவம் மாறுபாட்டை அடையிறதுன்னு சொல்ல முடியாது, அல்ல சுவாவத்தையும் வர்ணிக்க முடியாது. மாறுபாட்டை அடையிறதுன்னா மாறுபாட்டுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய வஸ்துன்னு சொல்லலாம். ஒரே விதமாக இருக்கிறது, மாறுபாடே அடைவதில்லை. மாறுபாடு அடைந்தால் அப்பொழுது சொல்லலாம், இப்பொழுது அப்பொழுது இப்படி இருந்தது, இப்பொழுது இப்படி இருக்கிறது என்று சொல்லலாம். காரணமாக நம்ம மாறுபாடை அடையிறது எங்கே பார்க்கலாம்? நம்முடைய சரீரத்தில் பார்க்கலாம். சரீரம் பிராகிருதமான சரீரம், சரீரம் எப்படி மாறுபாட்டை அடையிறது? குழந்தையா இருக்கும் காலத்தில் இரு கை கால் முதலோட இருக்கு, தலையில மயிரெல்லாம் கருப்பா இருக்கு, அப்புறம் எவ்வளவு பருவத்தில் நல்லா வாலிபனாக விளங்குகிறான். நான் காலத்தில் உடம்பெல்லாம் தளர்ந்து போய் விடையிறது, தலைமயிரெல்லாம் வெடுத்து போய் விடையிறது, ஆங்காங்கே முகங்களிலே சுருக்கம், தோளிலே சிறக்கம், நரை திரை, இவைகளெல்லாம் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் மாறுபாட்டை அடையிறது, ஆனால் அங்கு மாறுபாடு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்ராகிருதமான வஸ்துவுக்கு ஒரு காலத்திலேயும் மாறுபாடு கிடையாது. நித்தியமாக இப்படிப்பட்ட சுபாவம் மாறுபாட்டை அடையக்கூடியது என்று சொன்னால் சுபாவத்தை சொல்லலாம். ஏக ரீதியா இருக்கிறபடினாலே சுபாவம் இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது. அவஸ்தாந்தராபத்தின் மாறுபாடு, வேறு ஒரு அவஸ்தையிலிருந்து இன்னொரு அவஸ்தா என்றால் கண்டிஷனர், ஒரு கண்டிஷன்ல இருந்து அல்லது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வருதில்லை, ஒரே விதமாக இருக்கிறது எப்பொழுதும். அதுதான் அவஸ்தா அந்தர. அவஸ்தாந்தரன்னா வேறு ஒரு அவஸ்தையை ஆபத்தி அடையாதபடியினாலே, ஆபத்தி இல்லாமையாலே அதை பரிணாம சுபாவம் இல்லாது. அது
பகவத் சங்கல்பத்தாலே உண்டாக சுகையாலே ஏகரூபம் என்ன ஒண்ணாது.
ஏன் ஏக்கர் ஒரே விதம்னு சொல்ல முடியாதுன்னா, பகவானுடைய சங்கல்பத்தால் உண்டாரு. அது விதேசத்தில் கோபுரம், பிராசாதங்கள், மண்டபங்கள், தியானவரங்கள், இதில் எத்தனையோ பதார்த்தங்கள், அதெல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் அந்த அப்படிப்பட்ட திவ்ய ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு, தேகத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறாள்னு கீழே பார்த்தோம். அவள் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு சேர அப்படிப்பட்ட வடிவை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால அவனுடைய சங்கல்பத்துக்கு சேர அவைகள் உண்டாகின்றபடியினாலே அந்தந்த ஜீவாத்மாக்கள் அவனுக்கு கைங்கரிய ரூபமாய் இப்படிப்பட்ட மாறுபாட்டை அடைந்து ஆனந்தத்தை விளைவிக்கிறபடியினாலே ஏகரூபம்னு சொல்லவே முடியாது, ஒரே விதமான சுபாவத்தை உடையதுன்னு சொல்ல முடியாது. அது காரணம் காட்டுகிறார்.
ஆகையால் அழவுடையராய் இருக்கும் கர்மயோகிகளாலும்
அளவுடையர் என்றால் ஞானத்தை மிகவும் அதிகமாக கொண்டவர்கள். அளவுடையர் அளவுடையர் என்றால் மிகுந்த ஞானத்தை உடையவர்கள். தப்போதனர்களாக இருக்கக்கூடிய பரமயோகிகளான சனத்குமாரர் முதலியவர்கள்
அளவுடையராய் இருக்கும் பரமயோகிகளாலும் பரிச்சேரிக்க ஒன்னாதாய் இருக்குமாய்த்து தேசம்
தேசம் அவர்களாலே இவ்வளவுதான் என்று அளவிட்டு நினைக்க முடியாத தேசமாக இருக்கும். அவர்களுக்கு கூட முடியவே முடியாது. ஜாத்தும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் விதிசிவ சனகாத்தியை ஜாத்தும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் காமையே காமவிருத்தா அளவந்தார் சொல்ற சோத்திரத்துல அவர் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பத்தி சொல்றார், தேசத்தை பத்தி சொல்றார். அவடத்துல அவடத்துல என்ன விதிசிவ சனகாத்தியை ஜாத்தும் அத்தியந்த தூரம் பெருமானே தேவரையருடைய கைங்கரியத்தை இவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால விதி பிரம்மா பிரம்மா தேவரையருடைய கைங்கரியத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட முடியுமோ? அதே போல சனகர் எனக்கு சனத்குமாரர் சனந்தனர் முதலியவர்களாலேயும் நினைத்து பார்க்க முடியாது, சிவனாலேயும் நினைத்து பார்க்க முடியாது. விதி சிவ சனகாத்யேகி தியாதும் மனசினாலே எண்ணி பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையது தேவரையருடைய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை காமையே காமவிருத்த நான் ஆசைப்படுகிறேன், இஷ்டப்படி சஞ்சரிக்கக்கூடிய நான், மூர்க்கனாக இருக்கக்கூடிய நான் ஆசைப்படுகிறேன் என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கிறார் ஆளவந்தார் இவ்விடத்திலே. அது கிடக்க இவ்விடத்திலே அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெருமானுடைய கைங்கரியத்தை எப்படி நினைத்து பார்க்க முடியாதோ, அவருடைய மனசினாலேயும் நினைத்து பார்க்க முடியாது, வாக்குக்கும் நிலமல்லதாக இருக்கிறதோ, அதே போலத்தான் அந்த திவ்ய தேசமும் எம்பெருமானுடைய பரமபத சாம்ராஜ்யமும் என்று இவ்விடத்திலே எடுத்து காட்டுகிறார்.
ஆகையால் அழவுடையராயிருக்கும் பரமயோகிகளாலும் பரிச்சேதிக்க ஒன்னாதாயிருக்குமாய்த்து தேசம் சுவாபிமத
அதற்கு மேல தெரியும் சுவாபிமத
அன்புற்று அமர்ந்து உரைகின்ற என்கிறபடியே ஆதரித்து வர்த்திக்கிறபடியாலே அபிமதமாய் அபிமதமாய்
பெருமானுக்கு மிகவும் இஷ்டமான திவ்ய தேசம். அடுத்தது அதுக்குண்டான பெருமை சொல்ற சனக்குமாரர்கள் முதலியவர்களாலே நினைத்தும் பார்க்க முடியாது, ஆயினாலே வர்ணிக்கவும் முடியாது, அப்படிப்பட்டது பரமபதம் என்று முதல்ல தெரிவித்தார். அடுத்தபடியாக சொல்றார் அந்த பரமபதம் மற்றொரு பெருமையையும் உடையது. என்ன பெருமை? பெருமான் அதை மிகவும் ஆனந்தத்தோட அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறான், திவ்ய தேசத்திலே மிகவும் அன்பு செலுத்தவனாக இருக்கிறான். அதற்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் கட்டுகிறார் இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை. திருவாரன் விளை என்கிற திவ்ய தேசம் கீழே ஒரு நாள் பிரஸ்தாபித்திருப்பதாக எனக்கு நினைவு. அவ்விடத்திலே திருவாரன் விளைக்கு ஆழ்வார வரச்சுனா ஆழ்வார் பாசுரம் பாடிக்கொண்டே வந்தார். மலையாள திவ்ய தேசத்திலே திருவாரன் விளை என்றது ஒரு திவ்ய தேசம். ஆழ்வாருக்கு மிகுந்த ஆசை பெருமான இடத்துல திருவாய்மொழியை நாம் பாட அவன் கேட்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை. ஆனால் எம்பெருமான் அதை கேட்பதற்கு அவகாசம் இல்லாதவனாக இருந்தான். கடைசியாக ஆழ்வாருடைய அபிப்பிராயத்தை அறிந்து கொண்ட எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து தெரிவித்தானாம் ஒரு நாள், ஆழ்வீர் திருவாரன் விளை என்கிற திவ்ய தேசம் இருக்கிறது அருகிலே, திருவாரன் விளை திவ்ய தேசத்திலே நாம் வீற்றிருக்கிறோம் விடத்திலே, அவ்விடத்திலே வாரும், அவ்விடத்திலே நமக்கு சிறு அவகாசம் உண்டு, நீர் பாடின திருவாய் மொழியை நீர் பாட நாம் கேட்கிறோம் என்று தெரிவித்தானாம் எம்பெருமான். அழ்வார் அழ்வார்த்து நகரிலிருந்து புறப்பட்டார், ஓடினார். ஆகா எப்படிப்பட்ட தருணம், என்ன அவகாசம், என்னை நழுவு விட்டு விடக்கூடாது என்பதற்காக அழ்வார் இங்கிருந்து புறப்பட்டு திருவாரன் விளைக்கு எழுந்தருளுகிறார். திருவாரன் விளைவிலே போன வரைய விடத்திலே எம்பெருமானை சேவிக்கிறார். எப்படி எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான்? தம்பயக்க எழில் மலரும் ஆதரும் தானும் எழுந்தருளியிருக்கிறான். விடத்திலே இன்பம் பயக்க மிகுந்த இன்பத்தோட ஆனந்தத்தோட எழுந்தருளியிருக்கிறான். எழில் மலரும் ஆதரும் தானும் சாட்டிமார்களோட சீரிய சிங்காதனத்திலே எழுந்தருளியிருக்கிறான் எம்பெருமான். விடத்திலே எழில் மலரும் ஆதரும் தானும் விடத்திலே எப்படி வீற்றிருக்கிறான்? ஏழுலகை இன்புற்று அமர்ந்து அழ்கின்ற இன்புற்று அமர்ந்து அழ்கின்றான் எம்பெருமான். அவ்விடத்திலே இருந்து கொண்டு நன்றாக ஆனந்தத்தோட ஆண்டு கொண்டிருக்கிறான். இன்புற்று அமர்ந்து உரைகின்ற எப்படிப்பட்ட திருவாரன் விளை? திருவாரன் விளை எப்படிப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எம்பெருமான விடத்திலே இன்புற்று அமர்ந்திருக்கிறான், அமர்ந்து உரைகின்றவனாக இருக்கிறான். விடத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறான், விடத்தை விட்டு ஒரு காலத்திலேயும் புறப்பட்டு போகாதவனாக இருக்கிறான். இடத்திலே அமர்ந்திருக்கிறான், நன்றாக வீற்றிருக்கிறான், பிராட்டிமாரோடு எழுந்தோடு இருக்கிறான், இவ்வுலகையும் அவ்விடத்திலே இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான் ஆனந்தத்தோட கூட. எம்பெருமான் எழுந்தோடு இருக்கக்கூடிய இடத்திற்கு போனார். ஆழ்வார் கையில தாளத்தை கொடுத்தான். கழுவீர் இப்பொழுது நீர் பாடும், நாம் கேட்கிறோம் என்று சொல்ல ஆழ்வார் பாட அவ்விடத்திலே எம்பெருமான் கேட்டான். திருவாரன் விளைக்கு ஒரு பெரிய பிரபாவத்தை சொல்கிறார் நம்மாழ்வார். திருவாரன் விளையை நினைத்துக் கொண்டிருந்தாரே போறும், பரமதமே வேண்டாம் என்று சொல்கிறார் அழ்வார் கடைசியா. அந்த திருவாரன் விளை திவ்யதேசத்துக்கு என்ன பெருமை? பெருமான அவ்விடத்திலே நித்தியவாசம் படுகிறான், அந்த திவ்யதேசத்தை உகந்து கொண்டாடி அவ்விடத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அவ்விடத்திலே இருந்து திருவாய்மொழி கேட்டான். நவகுசர்கள் கானம் பண்ண எம்பெருமான் கேட்டான் சக்கரவர்த்தி திருமான் அக்காலத்திலே ஸ்ரீராமாயணம் முழுவதையும். ஆனால் அவ்விடத்திலே ஒரு குறை உண்டு என்றார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். என்ன குறை உண்டு? அருகிலே பிராட்டி இல்லையே, சீதா பிராட்டியை விட்டு பிரிந்திருந்த காலத்திலே தான் நவகுசர்கள் கானம் பண்ணினார்கள். சீதா பிராட்டியின் தங்க பதுமை, தங்கத்தினாலே ஆன ஸ்வர்ணத்தினாலே ஆன ஒரு பிரதிமை, ஒரு பொம்மை அருகிலே வைத்துக் கொண்டு அஸ்வமேத யாகம் பண்ணுகிறான். நைமிஷாரண்யத்திலே கோமதி நதி தீரத்திலே பெரிய அஸ்வமேத யாகசாலை, அஸ்வமேத யாகசாலையிலே எம்பெருமான் ஹோமகுண்டத்தின் எதிரிலே எழுந்தருளி இருக்கும் காலத்திலே அருகிலே சீதா பிராட்டி இல்லாமல் சீதா பிராட்டியினுடைய தங்க பிரதிமை இருக்க அவ்விடத்திலே வந்து அவர்கள் கானம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். தனிக்கேள்வி என்று பெயர் வைத்தார்கள் ஸ்ரீராமாயணத்திற்கு. தனிக்கேள்வி, தனியாக இருந்து கேட்டான், தனியாக இருந்து அவனாலே கேட்க முடியாதபடியினாலேதான் அங்கிருந்து இறங்கினான். சிம்மாசனத்திலிருந்து இறங்கின எம்பெருமான் கீழே வந்து எல்லோருக்கும் நடுவிலே அமர்ந்தான். சச்சாபி ராம பரிஷத் கதசனைஹி பபூஷயா சக்தமனா பபூவஹா என்கிறார் வால்மீகி பகவான். ஆக தான் தனியாக இருந்து அனுபவிக்க முடியாமல் எம்பெருமான் கீழே இறங்கி எல்லோருடனும் கலந்திருந்து கேட்டான் என்பது அவ்விடத்திலே ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்ட விஷயம். ஸ்ரீராமாயணத்துக்கு என்ன பேர் வச்சா? தனியா இருந்து கேட்டான்னா பிராட்டியோட கூடியிருக்க வேண்டாமா? குடியிருந்து இரண்டு பேருமாக கேட்க வேண்டாமா? அவர்கள் இரண்டு பேருடைய சரித்திரம் தானே, அதுவும் சீதாயாச்சரித்தம் மகதே, ராமாயணம் இதம் கிருஷ்ணம் சீதாயாச்சரித்தம் மகதே அன்றி ராமாயணம் என்பது இருக்கிறதே, இது சீதையனுடைய சரித்திரத்தை தான் பிரதானமாக கொண்டது என்று வால்மீகி பகவான் நினைத்தார். சீதாயனம் என்றே பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நிறந்தாலும் தலைவனாக இருக்கக்கூடியவன், பாட்டுடை தலைவன், நாயகனாக இருக்கக்கூடிய அவனை சொல்லாமல் சீதையை சொன்னால் அது சீதையனுடைய மனசுக்கு ஆனந்தத்தை விளைவிக்காது என்று நினைத்த வால்மீகி பகவான் ராமாயணம் என்று பெயர் வைத்தார். பெரியோர்கள் ரசமா ஒண்ணு சொல்றது, ராமாயணம்னாலும் அதுக்கு அர்த்தம் சீதாயனம், அயனம் என்றால் சரித்திரம்னு அர்த்தம். ராமாயணம் என்று சொன்னாலும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, சீதையன் சரித்திரம்னு அர்த்தம் தான் என்றார்கள். எப்படி? ராமா என்றால் பெண்மணின்னு அர்த்தம், ஸ்ரீக்கு ராமா, சுந்தரி ரமணி ராமா, அது அமரகோஷம். ராமா என்றால் ஒரு பெண் பிள்ளைன்னு அர்த்தம். பெண் பிள்ளைனா யார் பெண் பிள்ளை? இதை ஒருத்தி தானே பெண் பிள்ளை, அப்படிப்பட்ட பெண் பிள்ளை வேற யாராவது ஒருத்தி உண்டா? ஆகையினாலே ராமா என்கிற சப்தமானது சீதையை காட்டும். ராமா என்கிற சப்தம் சீதை எப்பொழுது காட்டுமோ, அவருடைய அயனம், அவருடைய சரித்திரம் என்று ராமாயணம் என்பதற்கே சீதையின் சரித்திரம் என்று பெயர் கொள்ளலாம் என்று தெரிவித்தார்கள். அதை சீதையும் அருகிலே இருந்து கேட்டால் அல்லவா ஆனந்தமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு தாங்கள் அனுபவித்த அந்த ஆனந்தத்தையோ துக்கத்தையோ ஒருவருக்கொருவர் விழிகளிலே பரிமாறிக்கொண்டு அனுபவித்தால் தானே அனுபவமாக இருந்திருக்கும். அந்த அனுபவம் கிடைக்காமல் போயிற்று. ஆனால் அந்த குறை நீங்க திருவாய்மொழியை கேட்டான். திருவாய்மொழிக்கு ராமாயணக்கள் காட்டிலும் அது அப்படிப்பட்ட பெருமை. மேலும் ராமாயணத்தை யார் பாடினாரோ, யார் அதை இயற்றினாரோ, இயற்றினவர் பாடவில்லை, இயற்றினவர் வால்மீகி பகவான், பாடினவர்களோ எம்பெருமானுடைய குமாரர்கள் அவகுஷர்கள். ஆனால் இவ்விடத்தில் யாரே? ஆழ்வாரே பாடினார். பாடினவரே தம்பாயாரே பாட எம்பெருமான் கேட்டான். அவ்விடத்திலே சீதை இல்லாமல் கேட்டான். இவ்விடத்திலே பிராட்டிமார் உபய பார்ஸ்வத்திலேயும் இரண்டு பருகெங்கிலும் பிராட்டிமார்கள் எழுந்தருளியிருக்க அவருடன் கூடியிருந்து கேட்டு அனுபவித்தான் திருவாரன் விளையிலே. அவ்விடத்திலே எவ்வளவு இனிதாக இருந்தானோ, இப்படி திருவாய்மொழி கேட்கப் பெறும் தேசமாக இருக்கிறபடினாலே அவ்விடத்திலே மிகவும் ஆனந்தமாக இருந்தான். அந்த திவ்யதேசத்தை மிகவும் விரும்பினான். மற்ற அவதாரங்கள் போலே அர்ச்சாவதாரத்திலே திருவாரன் விளையிலே இருக்கும் எம்பெருமான் ஒரு காலத்திலேயும் அவ்விடத்தை விட்டு போக மாட்டான். காமன் என்றால் 11,000 சம்வத்சரம் எழுந்தருளி இருந்தான். கண்ணபிரான் என்றால் 100 சம்வத்சரம், 100 வருஷங்கள் எழுந்தருளி இருந்தான். அவதாரம் தீர்த்தம் பிரசாதித்தார்கள் தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர். அவதாரம் முடிந்து விட்டது, தீர்த்தம் பிரசாதித்தல் தீர்த்தவாணி. கடைசியா நீராட்ட முடிஞ்சதுன்னா யாகம் முடியறது இல்லையா, அவபிரத ஸ்நானம்னு சொல்லிடும். அதுபோலே தன்னுடைய அவதாரத்துக்கு ஒரு அவபிரத ஸ்நானம் பண்ணி போகிறான் விபவ அவதாரங்களிலே. நான் அர்த்தாவதாரத்துல உபதேசங்களை விட்டு பேரேன் என்று எழுந்தருளி இருக்கிறான் விடத்துல நித்தியவாசம் பண்ணுகிறான். காரணம் என்ன, திருவாய் மொழி கேட்ட இடம். நம்மை பாடின அந்த ஆழ்வாரே தம் சோதி வாய் திறந்து அழகாக திருவாய் மொழி பாட நாம் கேட்ட இடம் அல்லவா என்று நினைத்த எம்பெருமான் இன்புற்று அமர்ந்து உரைகின்ற அணிபொழில் சூழ் திருவாரன் விளை என்கிறார். அந்த திருவாரன் விளையிலே எவ்வளவு பிரீத்தியை பண்ணினானோ அதே போலத்தான் பரமபதத்திலே பிரீதி பண்ணுகிறான், அங்கேயும் நித்தியவாசம் பண்ணுகிறான். அவிடத்தை தீர்த்தம் பிரசாதித்தான்னு சொல்ல முடியாது, பரமபதத்தை நித்தியமா இருக்கான். சில பேருக்கு சந்தேகம் வரும், பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமான் இந்த லோகத்துல வந்து ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்த காலத்துல பரமபதத்தில் இல்லையே, பரமபதத்தை விட்டுட்டு தானே வந்திருக்கான்னு கிடையவே கிடையாது. சாதியம் சோதியுருவாய் அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன்ட்டார் அழுவார். சாதியம் சோதியுருவாய் அங்கு வைத்து இங்கு பிறந்தான்னா சில பேர்லாம் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லி சொல்லுவாள், சாதியம் சோதியுருவாய் அங்கு வைத்து இங்கு பிறந்த, தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரத்தை அங்கே வச்சுட்டான், வச்சுட்டு இங்கே வந்து பிறந்தா, அப்படி அர்த்தம் அல்ல. அங்கே எப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகம் உண்டோ அதே திவ்யமங்கல விக்கிரகத்தோட இவ்விடத்திலே வந்து பிறந்தான். ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து அங்கிருக்கக்கூடிய ஆதியம் சோதி உருவை அதாவது திவ்யமங்கல விக்கிரகத்தை பஞ்சோபனிஷன் மயமான தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை கொண்டே இந்த லோகத்திலே வந்து பிறந்தான். பெருமான் அவதரித்த காலத்திலே நம்மை போலே மனித வடிவு அவனுக்கு இருந்தாலும் கூட சஜாத்தியனைப் போலே நம்மை போலே அவன் திருமேனி கண்ணுக்கு நம்முடைய கண்ணுக்கு புலப்பட்டாலும் கூட எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எதனால ஆனதுன்னா அந்த பஞ்சோபனிஷன் மயமாக இருக்கூடிய அப்ராகிருதமான திவ்ய சம்ஸ்தானம் தான். சத்ய பிராகிருதாமூர்த்தி மாம்ச மேதோஸ்தி சம்பவா என்று ரிஷிகள் கூறிவிட்டார். நம்முடைய மாம்சம் மேதஸ்தி தசைனார் முதலாளர் ஆன நம்முடைய சரீரத்தை போல அல்ல எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம். விபவாவதாரத்தில் ராமனாவும் கிருஷ்ணனாவும் பிறந்தாலும் கூட அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இந்த பிராகிருதமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாலே ஆனது அல்ல. ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஆதியம் சோதிகுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தா என்று. அதனால அங்க இருக்கிற மாதிரியே இங்க வந்து பிறந்தான் அர்த்தம். அங்க இல்லாமல் போகிறான் என்ன, கிடையவே கிடையாது. அவ்விடத்திலேயும் எழுந்தருளி இருக்கிறான் பெருமான், அங்க இன்புற்று அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய திவ்யதேசம்தான் பரமபதம். எப்படி திருவாரன் விளை மிகவும் இன்புற்று அமர்ந்து இருக்கக்கூடிய திவ்யதேசமாக காட்சி தருகின்றதோ அதே போலத்தான் பரமபதம் அவனுடைய மிகவும் வேண்டி விருப்பத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது என்று அபிமத சப்தத்தாரே காட்டுகிறார். விடத்திலே பரமபதம் அவனுக்கு மிகவும் அபிமதமான திவ்ய தேசம்.
என்கிறபடியே
தன்னுடைய எம்பெருமானத்தான் சுவான்ற சப்தம் காட்டும், பெருமானாகிற அவனுடைய அன்புக்கு விஷயமாக இருக்கக்கூடியது, அபிமதமாக இருக்கக்கூடிய இஷ்டத்துக்கு தகுதியான திவ்ய தேசம் அது.
ஆதரித்து வர்த்திக்கிறபடியாலே அபிமதமாய்
அதை மிகவும் ஆதரித்து மிகவும் விதேசத்தை உகந்து வர்த்திக்கிறான் பரமபதத்தை. ஆகையினாலே அது அபிமதமா இருக்கு. இடம் சவானுக்கு அபிமதம் இல்லாமல் போனால் திவ்ய தேசமாகாது. முதல்ல விதேசத்தை எவ்வளவு பெருமையும் இருக்கலாம். செல்லன்னு சொன்னார், பரமயோகி வாங்மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூப சுவாவத்தை உடையது பரமபதம்னு சொன்னார். பெருமை இருக்கலாம், ஆனால் குருகாலத்திலேயும் பகவானுடைய திருப்பத்துக்கு விஷயம் இல்லாமல் போகுமே ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. அஸ்துவுக்கு எதனாலே பெருமை என்று கேட்டால் பகவான் அதை ஆதரிக்கிறானா அது உயர்ந்தது, பகவான் ஆதரிக்கவில்லையா அது மிகவும் தாழ்ந்தது. இதுதான் சம்பிரதாயம். பிரதாயத்தில் அவன் இஷ்டப்பட்டது உயர்ந்தது, அவனுக்கு இஷ்டத்துக்கு அருகதை இல்லாது தாழ்ந்தது.
விசித்திர ஆணாவிதமாய்
எப்படிப்பட்டிருக்கிறதுனாக்கா பல வகைப்பட்டதாரு விவித விசித்திர விவித அநேக வகைப்பட்டதாய் விசித்திரமாய் இருக்கக்கூடியது.
அனந்த குடிவின்றிக்கே இருப்பதான
அதுக்கு மேல விவித விசித்திர அனந்த என்கிறார். அனந்த குடிவற்றதாக இருக்கக்கூடியது அந்த திவ்ய தேசம்.
போக்ய போகோபகரண போகஸ்தான சமிர்த
அடுத்தபடி என்ன, போக்ய வஸ்துக்கள் நிறைந்ததாக இருக்கிறது. போக்ய போகத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் கருவிகள் நிறைந்ததாக இருக்கிறது. போகோபகரண அதற்கு மேலே அனுபவிப்பதற்கு பல பல இடங்கள் இருக்க போக ஸ்தானத்தை உடையதாக இருக்கிறது பரமபதம். போக்ய போகோபகரண போகஸ்தானங்களோட கூடினது. பரமபதம். அது எப்படிப்பட்டது? விவித பரவாயப்பட்டதாக இருக்கிறது, விசித்திர சித்திரமாக இருக்கக்கூடியது, பார்க்க பார்க்க அபூர்வமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மேலே விவரிக்கிறார்.
போக்யங்களான அப்ராகிருத்தமான சப்தாதி விஷயங்கள் என்ன?
போக்கிய வஸ்துக்கள் இருக்குன்ற இடத்துல பல வகைப்பட்ட போக்கிய வஸ்துக்கள், சித்திரமாக இருக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்கள். போக்கிய வஸ்துக்கள் என்றால் என்ன? போக்கிய வஸ்துக்களை தெரிவிக்கிறார். போக்கிய வஸ்துக்களாவது அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய சப்தாதி விஷயங்கள். இடத்துலையும் சப்தாதி விஷயங்கள் இருக்கு. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள், ஐந்து இந்திரியங்கள் நமக்கு, ஸ்ரோத்ர தொக்கு சட்சு ஜிஹ்வா கிராணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து இந்திரியங்கள். ஸ்ரோத்ரம் என்றால் காது, ஸ்ரோத்ர தொக் என்றால் சரீரம் உடல் தேகம் சர்மன்னு சொல்றோமே ஸ்கின். அது அடுத்தபடியா ஸ்ரோத்ர தொக் சட்சு கண், ஜிஹ்வா நாக்கு, பிராணம் மூக்கு, பின் செவி வாய் கண் மூக்கு உடல் என்னும் ஐம்புலன்கள் இருக்கின்றனவே. ஐம்புல ஐந்து இந்திரியங்கள், ஐந்து இந்திரியங்களுக்கு ஐந்து விஷயங்கள். காது என்றால் காதுக்கு விஷயம் என்ன? ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சஸ்ன்னு சொல்றோம். அவைகள் எது? சப்தம். சப்தமானது காதுக்கு விஷயமாக ஆகிறது. இந்த சப்தம் எப்படிப்பட்டது என்ன? பஞ்சபௌத்திகமாக இருக்கக்கூடியதுதான் சப்தம். சப்தம் என்பதானது பஞ்சபூதங்களாலே ஆனது, அச்சித்தாலே ஆனது இந்த லோகத்தில். அதே போல பரமபதத்தில் சப்தம் உண்டு. சப்தாதி விஷயங்கள் இதுதான் சப்தாதி விஷயங்கள். சப்த ஸ்பரிச அடுத்தபடியாக சொல்லக்கூடிய தோல், தோலுக்கு ஸ்பரிசம் தொடரும் இல்லையோ, டச் இருக்கேன், அதுதான் அதுக்கு உண்டான விஷயம். அதற்கு மேல அடுத்தபடியாக பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச விஷயங்கள், சோத்ரத்வ சற்று கண்ணுக்கு ரூபம், வடிவை பார்க்கிறோம், உருவத்தை பார்க்கிறோம், உருவம் கண்ணுக்கு விஷயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக ஜிஹ்வா நாக்கு, நாக்குக்கு என்ன? ரசம், ரசத்தை அனுபவிக்கிறோம், ருச்சிகளை அனுபவிக்கிறோம், விவிதமான ருச்சிகளை அனுபவிக்கிறோம். பிராணம் மூக்கு, மூக்குனாலே வாசனையை அறிகிறோம், நுகர்கிறோம். இதெல்லாம் சப்தாதி விஷயங்கள் என்று தெரிவிப்பார்கள். ஐந்து இந்திரியங்களுக்கு ஐந்து விஷயங்கள். இந்த ஐந்து விஷயங்கள் பரமபதத்திலேயும் உண்டு. அதனால் ஐந்து விஷயங்கள் எதனால என்னன்னா, அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய சப்தாதி விஷயங்கள். அதுதான் போக்கிய வஸ்துக்கள். இவ்விடத்துல இவ்விடத்திலே போக்கிய வஸ்துக்கள் பிராகிருதமாக இருக்கக்கூடியவைகள், அவ்விடத்திலே போக்கிய வஸ்துக்களான சப்தாதி விஷயங்கள் அப்ராகிருதமாக இருக்கக்கூடியவைகள். அப்படிப்பட்டவள் பல வகைப்பட்டதாக இருக்கிறது, விசித்திரமாக இருக்கிறது, அவைகள் நிறைந்திருக்கக்கூடிய பரமபதம் என்று பரமபதத்திலே உண்டான வஸ்துக்களை மேலே வர்ணிக்க தொடங்குகிறார்.
போக்கியங்களான அப்ராகிருதமான சப்தாதி விஷயங்கள் என்ன? போகோபகரணங்களான சூக்ஷ்ணன் மாலை பரிசன பரிச்சதாதிகள் என்ன?
அடுத்தபடியா போக உபகரணம், போக்கிய போகோபகரணம், போக உபகரணங்கள் அனுபவிப்பதற்கு வேண்டிய உபகரணங்கள் கருவிகள், இவைகளாலே மேலும் மேலும் அந்த அனுபவமானது ரசமாக ஆகும். அப்படிப்பட்ட உபகரணங்கள் என்ன கேட்டால், அதை வர்ணிக்கிற அடுத்தடைய போகத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் கருவிகள், இவைகள் இவைகள் சூட்டு நல் மாலைகள், கட்டிக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் நல்ல மாலைகள். அழ்வாருடைய பாசுரம் சூட்டு நன் மாலைகள், சூட்டிக் கொள்வதற்காக இருக்கும் நன்மாலைகள். அவளை தலையில வச்சுன்னு எழுதிட்டு இருக்கா. பரமபதத்தில் நடக்கக்கூடிய விருத்தாந்தத்தை ஆழ்வார் ஆழ்வார் அழ்வார்த்தினே இருக்கும் திருப்புளிய ஆழ்வார் திருப்புளிய மரத்தின் அடியிலே இருந்து கொண்டே எம்பெருமான் காட்ட காண்கிறார். கண்டதை நமக்காக வர்ணிக்கிறார். இடத்துல பரமபதத்தில் பெரிய திருவாராதனம் முடிஞ்சது, திருமஞ்சனம் முடிஞ்சது. திருமஞ்சனம் முடிஞ்ச பிற்பாடு இருக்கக்கூடிய நித்திய சூரியலும் முக்தாத்மாக்களும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அலங்காராசனத்திற்கு எழுந்துள்ள வேணும். ஞானாசனத்திலிருந்து அலங்காராசனத்திற்கு எம்பெருமான் எழுந்துள்ள வேணும். அவ்விடத்தில் இவனுக்கு மாலை வஸ்திரம் முதலியவர்களெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இவளை தலையிலே சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். தட்டுத்தட்டா வச்சுன்னு நிற்கிறா. நிறைய புஷ்பங்களை உடகுடையா புஷ்பங்களை வச்சுன்னு இருக்கா. இந்த புஷ்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அழ்வார் வர்ணிக்கிறார். சூட்டு நன்மாலைகள் தூ என வேந்தி பெண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தராய் நிற்கவே என்று வர்ணிக்கிறார். திருவருத்தத்தினை சூட்டு நன்மாலைகள்னர் இடத்தில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறேன். இப்பொழுது அது வியாக்கியானம் பண்ணுகிறார். நம்மள வியாக்கியானம் வீடுன்னு பேரு திருவருத்தத்தில் தேவாச்சியானுடைய வியாக்கியானம் எல்லாம் வியாக்கியானம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வியாக்கியானத்தில் அற்புதமாக தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு சூட்டத்தக்க நல்ல மாலைகள் என்று தெரிவித்தார். நல்ல மாலை தான் சமர்ப்பிக்கலாம். அழுகி போன புஷ்பங்களால் மாலை சமர்ப்பிக்கலாமா? வைக்கக்கூடாது. சூட்டிக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாசனையோட கூடியிருக்க வேணும், நல்ல பதார்த்தமாக இருக்கணும். பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது இறந்த பதார்த்தத்தைத்தான் இவனுக்கு சமர்ப்பிக்க வேணும். அப்படி இருக்கும் பொழுது பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூர்கள் எல்லாம் அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை கொண்டு கட்டின மாலையைத்தானே சமர்ப்பிப்பார். சூட்டுடன் மாலைகளாகத்தானே இருக்கும். சுட்டத்தக்கதாய், பெருமானுக்கு சமர்ப்பிக்கத்தக்கதாய், அணிவிக்கத்தக்கதாய், நல்ல புஷ்பங்களால ஆன மாலைகள்னு தெரிவிக்கிறாரே. என்னது அவ்வளவு தூரம் சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. மாலைகள் என்று சொன்னாலே பொறுமை. இந்த மாலைகள் எப்படி இருக்கும்? பெருமான் அணிந்து கொள்வதற்கு யோக்கியத்தை உடையவளாய் இருக்கும், நல்ல புஷ்பங்களாலே ஆனதாய் இருக்கும் என்பது தன்னிடையே கிடைக்காதோ? இதற்காக ஆழ்வார் இவ்வளவு அதை விரித்து வர்ணித்து சொல்கிறார், சூட்டுணன் மாலைகள்னு சொல்கிறார் என்று வியாக்கியாதா கேட்டுக்கொண்டு அழகான சமாதானம் தெரிவிக்கிறார். நல்ல மாலைகள் தான், பெருமானுக்கு சூட்டத்தக்கவைகள் தான், ஆனாலும் கூட சமர்ப்பிக்கக்கூடிய காலத்தில் இதை நாம் சமர்ப்பித்து எம்பெருமானிடத்திலிருந்து ஒன்று பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடே சமர்ப்பிப்பவர்களே ஆனால், பிரயோஜனத்தை எதிர்பார்த்து சமர்ப்பிப்பவர்களே ஆனால் அது எம்பெருமானுக்கு சூட்டத்தக்கதாக ஆகாது, நல்ல மாலைகளாக ஆகாது. சூரியர்களும் முக்தாத்மாக்களும் தலையில் சுமந்துட்டு இருக்காளே, எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாளே ஒழிய சமர்ப்பித்து அந்த எம்பெருமானிடத்திலிருந்து ஒன்று பெற வேணும் என்று பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்த்து சமர்ப்பிக்காத மாலைகளவர்கள். அதனாலதான் அதுக்கு சூட்டுணன் மாலைகள்னு பேர். இந்த காலத்துக்கு மாலை திருஷ்டாந்தம் சொல்லணும்னார், திருஷ்டாந்தம் சொல்றாரு. உடனே இந்த லோகத்துல அப்படி யாராவது சமர்ப்பித்தவர்கள் உண்டான்னா ஒன்று ஒன்று காட்டுகிறார். விடத்துல யார் சமர்ப்பித்தாள்? பெருமான் அக்ரூரராலே அழைத்து செல்லப்படுகிறான். கண்ணனான அவதாரத்திலே கம்சன் அழைத்து வர சொல்லியிருக்கிறான். இவருக்கு அபிப்பிராயம் கண்ணனையும் பலராமனையும் முடித்து விட வேண்டும், அவர்களை கொன்றுவிட்டால் நம்முடைய சத்ரு அழிந்தார்கள் என்று நிம்மதியாக இருக்கலாம் என்பது அவனுடைய அபிப்பிராயம். யாருக்காக ஒரு தனுர் யாகம் பண்ணுவதாகவும் இந்த தனுர் யாகத்துக்கு மருமான்கள் இரண்டு பேரையும் அழைத்து வர வேண்டும் என்று அக்ரூரன் அனுப்புகிறார். அக்ரூரன் போய் அழைத்து வருகிறான். ரதத்தில் அழைத்து வந்த பிற்பாடு மதுரா நகரத்திற்கு வந்தவாறே கண்ணபிரானும் பலராமனும் கூறுகிறார்கள், நாங்கள் நடந்து வருகிறோம், நகரத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் எங்களுக்கு அதிகமாக உள்ளது, நன்றாக நகரத்தை பார்த்து கொண்டே வருகிறோம், நேரிலே சென்றால் நகரத்தை நன்றாக பார்க்க முடியாது, எங்கெங்கே நிற்கலாம் என்று தோன்றுகிறதோ அவ்விடத்தில் நிற்க வேண்டும், அவ்விடத்திலே உள்ள வஸ்துக்களை கண்களாலே ஆற பருக வேண்டும், அனுபவித்துக் கொண்டே நாங்கள் வருகிறோம், நீ செல் அக்ரூரா என்று சொல்ல அக்ரூரன் மனசிலே இஷ்டமில்லாமல் தான் தேரை செலுத்துகிறான். இவர்களை கீழே இறக்கி விட்டு விட்டு இவர்கள் தேடிக்கொண்டு போகிறார்கள். யாரை தேடிட்டு போறார்? ரெண்டு பேரும் நேரா மாலாக்காரர் என்பவருடைய கிரகம், கம்சனுக்கு மாலை கட்டி ஜீவிக்கும் அவர், அப்படிப்பட்டவருடைய கிரகத்தை தேடிக்கொண்டு போனான். தேடிக்கொண்டு போய் அவரிடத்துல மாலையை கேட்டான். அவரும் என்னுடைய கிரகத்திற்கு வந்தானே என்று இவனை மிகவும் உகந்து போற்றி புகழ்ந்து மாலை சமர்ப்பித்தார். அந்த காலத்துல இவர் ஏதாவது பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்தாரா? கண்ணனுக்கு மாலை சமர்ப்பித்து, கண்ணனே உனக்கு மாலை சமர்ப்பித்தேனே, எனக்கு ஒரு மனையை கொடு அல்லது மனைவியை கொடு வேறென்று கொடு என்று கேட்டாரா? எதுவுமே கேட்கவில்லை. அதுதான் அவர் கொடுத்த மாலையின் ஏற்றம், அதுதான் சூட்டுணன் மாலை என்கிறார். விடத்திலே பிரதி பிரயோஜனம் எதிர்பாராத மாலை. அவர் சமர்ப்பித்த மாலை எதுன்னு கேட்டார். சொல்றார், துருநாராத பூவும் படாத சாந்துமிரே இவர்கள் சமர்ப்பித்தது என்றார். துருநாராத பூன்னா துரு நாறுதல், மாலையில கொஞ்சம் நெருப்பு பிடிச்சுன்னா அது நார் மாதிரி நார் இருக்கே அது பயந்ததே, ஆனால் நாற்றம் இருக்கும், இந்த நாற்றம் கிடையவே கிடையாதுன்றார். அதாவது என்ன அர்த்தம்? அந்த புஷ்பமானது சமர்ப்பிக்கப்பட்ட காலத்தில், இது மாலையானது சமர்ப்பிக்கப்பட்ட காலத்திலே ஒரு பிரதி பிரயோஜனம், கண்ணபிரானிடத்தில் ஒன்றை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சமர்ப்பித்திருந்தால் அது சுருநாரும் மாலையாக இருந்திருக்கும், பூவாக இருந்திருக்கும். இப்படி அல்ல, சுருநாராத பூவை சமர்ப்பித்தார் இவர் என்று தெரிவிக்கிறார். அதைத்தான் சூட்டுணன் மாலை. அப்படிப்பட்ட மாலைகளை சமர்ப்பிக்கிறார்களே அவைகள் எம்பெருமானுடைய போகத்துக்கு மேலும் மேலும் வர்த்தகமாக இருக்குமாகையினாலே அவைகள் போக உபகரணம். சூட்டுணன் மாலைகள் என்ன, அவருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அதே போல திவ்ய ஆபரணங்கள் என்ன, இவைகளெல்லாம் உபகரணங்கள். அந்த உபகரணங்கள் நிறைந்த திவ்ய தேசமாக இருக்கிறது. முதல்ல சொல்றார், உபகரணத்துல சூட்டுணன் மாலைகள் எடுத்தார்.
யோக்கியங்களான அப்ராகிருதமான சப்தாதி விஷயங்கள் என்ன, உபகரணங்களான மாலை பரிசன பரிச்சதாதிகள் என்ன?
அந்த மாலையை சொன்னபடினால திவ்யாபரணங்களையும் அதை சேர்த்துக் கொள்ள வேண்டியது. அதற்கு பிற்பாடு பரிஜனங்கள், பரிஜனங்கள்னா வேலைக்காரர்கள், நிறைய பேர் வேலைக்காரர்கள், அவர்களும் போகத்துக்கு உபகரணமாக இருக்கிறார்கள். அதாவது நித்திய சூரியல ஒருத்தர் கருடனாரார், ஒருத்தர் திருவுத்துழாய் மறையாரார், ஒருத்தர் வந்து அவருக்கு அபிஷேகனா இருக்கார், படுக்கையா இருக்கார், ஒருத்தர் அவருக்கு சேன முதலியாரா இருக்கார். இப்படி பலவிதமாக அவர்கள் வடிவு கொண்டு கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அவருடைய கைங்கரியம் பண்ணுகிறார்களே அந்த பரிஜனர்களும் அவனுடைய போகத்துக்கு சார்த்தகமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நிறைந்த திவ்ய தேசம் அது பரிஜன மரிச்சதங்கள். மரிச்சதங்கள் என்றால் சத்திர சாமராதிகள், எப்படை என்ன, தாமரம் என்ன, திருவார வட்டம் என்ன, இப்படிப்பட்ட பல வஸ்துக்கள் இவைகளெல்லாம் போகத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியவைகள். அதனால போக உபகரணங்கள் என்று இவைகளுக்கு பெயர்.
போகஸ்தானங்களான தேச விசேஷங்கள் என்ன?
அதுல போகஸ்தான், அந்த போகத்தை அனுபவிப்பதற்கு அநேக இடங்கள் இருக்கணும் இல்லையா? அச்சாவதாரத்திலேயே பார்க்கிறோம் எத்தனையோ மண்டபங்கள். இது பகல் பத்து மண்டபம், ராப்பத்து மண்டபம், வசந்தோத்சவ மண்டபம், நீராழி மண்டபம், எத்தனையோ மண்டபங்களை உலகத்திலே நாம் பார்க்கிறோம் கோயில்களிலே. அவளெல்லாம் போகத்தை அனுபவிப்பதற்கு வேண்டிய ஸ்தானங்கள், இடங்கள். அதுல பரமபதத்துல பல பல ஸ்தான விசேஷங்கள் உண்டு, இட விசேஷங்கள் உண்டு. இவளெல்லாம் போகஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின. இப்படிப்பட்ட போகஸ்தானங்கள் விவிதமாக இருக்கின்றன, விசித்திரமாக இருக்கின்றன. அவைகள் நிறைந்த பரமபதத்திற்கு அதிபதி ஆனவனே உன்னுடைய திருவடித்தாமரைகளை பேற்றுக்கு தப்ப அத உபாயமாக பற்றியிற. அதான் பல்லவி, பல்லவி பர்டன் ஆஃப் தி சாங்னு சொல்றோமே, அதை மறக்கவே கூடாது. அதைத்தான் கடைசியில கொண்டு போய் முடிக்க போகிறார். ஸ்ரீ வைகுண்டநாதா, இந்த வைகுண்டம் எப்படிப்பட்டது அதை வர்ணித்து வருகிறார். இப்பொழுது
போகஸ்தானங்களான தேச விசேஷங்கள் என்ன? இவற்றாலே சமிர்தமாய் இருந்துள்ள.
ஆமா, இவர்களாலே நிறைந்திருந்துள்ள, ஒன்று இரண்டல்ல, நிறைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசம் பரமபதம்.
அனந்த ஆச்சரிய அளவிறந்த ஆச்சரியத்தை உடைத்தான.
அது அந்த திவ்ய தேசம் எப்படிப்பட்டிருக்குன்னா பார்த்துட்டே இருந்தா ஆச்சரியம் மேலும் புதுசா இருக்கு. அனந்த முடிவில்லா, அந்தமில்லாத, அந்த அனந்த, அனந்தம் என்றால் என்ன, முடிவில்லாத ஆச்சரியத்தை உடைவிக்கக்கூடியது. பார்க்க பார்க்க முடிவே இல்லாத எல்லையற்ற ஆனந்தத்தை உடைவிக்கக்கூடியது, ஆச்சரியத்தை உடைவிக்கக்கூடியது.
அனந்த மகாவிபவ, அனந்த உத்யான நதி தடாகாதி லட்சணமான வைபவத்தை உடைத்தா இருக்கை,
விபவத்தை
உடைத்தா இருக்கை.
விபவம், விபவம் என்றால் வெல்த் அர்த்தம். ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை உடையது பரமபதம். இவற்ற ஐஸ்வர்யத்தை உடையது, எல்லையில்லாத ஐஸ்வர்யத்தை உடையது. எது ஐஸ்வர்யம் அதை தெரிஞ்சு வர்ணிக்கிறார் இவ்விடத்துல.
அனந்த உத்யான நதி தடாகாதி,
அனந்த அனந்த முடிவில்லா, எண்ணிக்கையற்றதான அர்த்தம். அனந்த எண்ணிக்கையற்றதாக இருக்கக்கூடிய உத்தியானவரங்கள், எத்தனையோ உத்தியானவரங்கள் எல்லாம் ஸ்ரீ வைகுண்ட கிஜயத்துல மேல வர்ணிக்க போகிறார், அனுபவிக்க போகிறோம். உத்தியானவரங்கள் இருக்கே இவையே கிடையாது. ஆதர்ஷாமிருதந்திவி சாஸ்திரமே வர்ணிக்கிறது, வருஷத்தானது பொருள் சூக்தம் வர்ணிக்கிறது. சாதோஸ்ய விஸ்வா பூதானி சாதஸ்யா மிருதந்திவி என்று வர்ணித்தது இந்த பரமபதத்தை பற்றி புருஷ சூக்தம். இடத்துல அர்த்தம் என்ன, சாதோஸ்ய விஸ்வா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விபவங்கள் இருக்கின்றன, ஐஸ்வர்யம் கால் பாகம்தான், கால் பாகம்தான் இந்த இடத்துல. இதை போல மும்மடங்கு இருக்கக்கூடியது பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், வைபவங்கள், விபவங்கள். விபவம் என்றால் அர்த்தம் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்துக்கு எல்லையே கிடையாது. அப்படி பாதோஸ்ய விஸ்வா பூதானி பாதசிய அமிர்தம் திவி, அமிர்தம் அமிர்தமயமாக இருக்க, அழிவில்லாத லோகமாக இருக்கக்கூடிய அது காட்டிலும் மும்மடங்கு பெரியதா இருக்கிறது. திரிபாதிபூதி என்றே அந்த பரமபதத்திற்கு ஒரு திருநாமம். அவ்விடத்தில் இருக்கக்கூடிய என்ன, எல்லையற்றதான அளவிறந்ததாக இருக்கக்கூடிய பல உத்தியானவரங்களோட கூடினது. அவ்வளவு பெரிசா இருந்தது என்ன, எத்தனை உத்தியானவரங்கள் இருக்கும், உத்தியானவனங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. ராவணனுடைய லங்கையை வர்ணிப்பதை பார்த்தோமேனால் எத்தனை உத்தியானவனங்கள் இருப்பதாக வர்ணித்திருக்கிறார் வால்மீகி பகவான். ஆச்சரியமாக வர்ணித்திருக்கிறார். லங்கா சாம்ராஜ்யத்தை பார்க்கிறான் சக்கரவர்த்தி திருமகன், வெளியிலிருந்து பார்க்கிறான். பார்த்தவன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்லியதாக கம்பநாட்டாழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறார். லக்ஷ்மணா, இந்த கவிகளெல்லாம் நம்முடைய நாட்டிற்கு அயோத்திக்கு அடிக்கடி வந்திருக்கா, தகப்பனாருடைய அந்த சபையிலே நானும் இருந்திருக்கிறேன் அந்த காலத்தில். இந்த கவிகள் அயோத்தியை அப்படி வர்ணித்திருக்கிறார்கள், வர்ணித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த கவிகள் எல்லாம் ஒரு காலத்திலேயும் இந்த லங்கையை வந்து பார்த்ததே இல்லை. லங்கையை வந்து அந்த கவிகள் பார்த்திருப்பார்களே ஆனால் அயோத்தியை அப்படி வர்ணித்திருக்கவே மாட்டார்கள். லங்காவை மட்டிலும் வர்ணிப்பார்கள், நம்முடைய அயோத்தியா நாட்டை காட்டிலும் எழில் மிகுந்ததாய், வனப்பு மிகுந்ததாய், எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது, என்று இலங்கையை கொண்டாடுவதாக தெரிவிக்கிறார் கம்மராட்டு ஆழ்வார். யாரும் பண்ண மாட்டான், காரணமா தங்க ஊரத்தான் ரொம்ப கொண்டாடுவார். ஆனால் சக்கரவர்த்தி திருமான் காலத்தையும் பொய் சொல்லாதவராகினாலே, சத்தியமே வடிவெடுத்தவராகினாலே, சத்தியன லோகாஞ்சேதி என்று கொண்டாடப்பட்ட பெருமையை உடையவராகினாலே, எல்லா லோகங்களையும் தன்னுடைய சத்திய வாக்கினாலேயே ஜெயித்தவன் ஆகினாலே உண்மையே பேசுகிறான். இவ்விடத்துல அயோத்தியா சாம்ராஜ்யம் அது இலங்கையின் முன்னாலே அழகற்றதாக விளங்கும், எவ்வளவு அழகோடு கூடியதாக இருக்கிறது என்று வர்ணித்தான்னு சொல்றேன். சாதாரணமாக ஒரு தேவனாலே வர்ணிக்க வளர்க்கப்பட்டது அல்லது கட்டப்பட்டது பயன்னு சொல்லக்கூடிய விஸ்வகர்மான்னு ஒருத்தன், அவனாலே பண்ணப்பட்ட தேசம் அது. இந்த தேசத்துக்கே அவ்வளவு பெருமை இருக்குமே ஆனால் பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே ஏற்பட்ட அந்த பரமபதமானது எவ்வளவு எழில் மிக்கதாய் சுந்தரமாக இருக்கும் என்பதை பற்றி நாம் நினைத்துத்தான் பார்க்க முடியுமா? அதனாலதான் பரமயோகி வாங்மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவா என்கிறார் இவ்விடத்திலே பெருமானார். அற்புதமான வர்ணனம். எத்தனையோ உத்தியானவரங்கள், எண்ணற்ற கணக்கற்ற நதிகள் என்ன, அதே போல கணக்கற்ற குளங்கள் என்ன, தடாகம் என்றால் குளங்கள் என்ன, பொய்கள் என்ன, இவைகளோடெல்லாம் கூடினதாக காணப்படக்கூடியது பரமபதம்.
நதி தடாகாதி லட்சணமானத்தை உடைத்தாய்,
இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையதாய், இதுதான் அந்த ஐஸ்வர்யம். வைபவம் என்ன, பரமபதத்திற்கு வைபவம் என்ன, விபவத்தோடே கூடினது வைபவம். விபவம் என்றால் செல்வம் அர்த்தம், இப்படிப்பட்ட செல்வங்களோட கூடினது பிரமபதம்.
அனந்தாச்சரியமாகையாவது,
அது அனந்த ஆச்சரியான்னு சொல்லியிருக்கார். அனந்த ஆச்சரியம் என்ன, எல்லையில்லாத ஆச்சரியத்தை விளைவிக்க கூடியதுன்னு அர்த்தம்.
புத்தகம் என்றாதல், நவம் என்றாதல், சாதனம் என்றாதல் சொல்ல உண்ணாதே,
இருக்கக்கூடிய அந்த உத்தியானவனங்களோ நதிகளோ தடாகங்களோ ஒரு காலத்திலே ஏற்படுத்தப்பட்டவைகள். இந்த உத்தியானவனம் இப்பொழுது சமைக்கப்பட்டது, இப்பொழுது இந்த உத்தியானவனமானது கட்டப்பட்டது சொல்ல முடியாது. திருத்தகம் என்றால் செய்யப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. பெருமானுடைய சங்கல்பாதீனமாக அவைகள் உண்டாகின்றன. அதனால எப்பொழுதும் இருக்கக்கூடியது தான் ஆச்சரியம். அதுக்கு உண்டான வேஷம் என்ன என்று கேட்டால் காலத்திலே செய்யப்பட்டது என்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எப்பொழுது செய்யப்பட்டதே சொல்ல முடியாது. அடுத்தபடியா சொல்றார், புதியது என்று சொல்ல முடியாது. புத்தகம் என்றோ
நவம்
நவம் என்றோ புதிதோ, இது புதிது, இதற்கு முன்னாலே இது கிடையாது என்று சொல்ல முடியாது.
புராதனம் என்றாதல் சொல்ல முடியாது.
ஆமா, அது பார்த்தா புராதனமா இப்பொழுது இருந்தது, எப்பொழுது நித்தியமா இருந்தது, அதுவும் சொல்ல முடியாது. அதுதான் ஆச்சரியம், அனந்த ஆச்சரியம். எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. பெருமானுக்கே அப்படித்தானே, கண்டி வரை கண்டறிவது எவ்வூரில் யாமென்றே பயில்கின்றாளால். கேழ்வாருடைய அற்புதமான பாஷம். மொழியோட போனா உத்தியானவனத்துக்கு போனா பரக்கார நாயகி, இந்த பெண் பிள்ளை அங்க போனா அங்க எம்பெருமான் வந்து சேர்ந்தான். ராஜகுமாரனாக அழகான வெள்ளை குதிரையில ஆரோகணித்து வந்து சேர்ந்தான். அவ்விடத்திலே வந்து இறங்கினான். அவனோட பழைய நாள் அந்த காலத்திலே பார்த்தாள். பார்த்த உடனே சொல்லுகிறாள், அவனுடைய தோழியின் இடத்துல சொல்ற, பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாம் என்றே பயில்கின்றாளான்றான். பண்டிவரை ஆச்சரியமான பாசுரம் இது. இந்த பாசுரத்துக்கு பெரிய வாச்சியானுடைய வியாக்கியானம் விடாமல் போனால் நம்மளால அர்த்தம் அறிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு அழகான பாசுரம். தோழியின் இடத்துல சொல்றா இவள், பண்டிவரை கண்டறிவது இங்க வந்திருக்கக்கூடிய இந்த ராஜகுமாரரை பண்டு முன்னொரு காலத்துல கண்டறிவது எவ்வூரில் எந்த ஊரில் நாம் பார்த்திருக்கிறவரே அப்படின்னு கேட்கிறார். பயில்கள் நாளர்னா திருப்பி திருப்பி சொல்றாரு. முதல்ல ஒரு தரம் சொல்றா, பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாம் என்று கேட்கிறாள். மறுபடியும் பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாம் என்று கேட்கிறாள். ரெண்டுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் என்று முதல்ல சொல்லச்ச, சரி இந்த ராஜகுமாரனை பார்த்தது இல்லையே, எங்கேயாவது பார்த்திருக்கோமா தோழி, பண்டு இவரை கண்டறிவது எந்த ஊர்ல இவரை நான் பார்த்திருக்கோம், இந்த ஊர்லயும் பார்த்ததா எனக்கு ஞாபகம் வரலையே அப்படின்னு முதல்ல சொல்றா. நான் மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா எந்த ஊர் யாமூரில், பண்டு இவரை கண்டறிவது எவ்வூரில் எந்த ஊரில் நாம் இவரை பார்த்திருக்கிறோம், பார்த்த மாதிரி இருக்கு பார்க்காத மாதிரி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அனந்த ஆச்சரியம் என்பதற்கு அர்த்தம். எம்பெருமானை பார்த்தாலும் அனந்த ஆச்சரியமா இருக்கிறது, பார்த்த மாதிரியே இருக்கு பார்க்காத மாதிரி இருக்கு, எங்க பார்த்தோம் தெரியலையே, பார்த்த மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு ஊர்ல பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்ல முடியா இருக்கு, எந்த ஊர்லயும் பார்க்கலையே என்று சொல்ல முடியா இருக்கிறது. இதுதான் அந்த வஸ்துவுக்கு உண்டான ஆச்சரியமான தன்மை. எம்பெருமானுக்கு உண்டான தன்மை. அவனுடைய ஊரும் அப்படித்தான் இருக்கின்ற, அவனுடைய பரமபதம் அப்படி இருக்கின்றதான் இருக்கு. ஆச்சரியம் அது ஒரு காலத்துல செய்யப்பட்டதுன்னு சொல்லலாமான்னு பார்த்தா அப்படி தோணல, நிச்சயமா இருக்கிற மாதிரி தோணல. கிருத்தகம் அப்படின்னு தோன்றுகிறது, கிருத்தகமா என்று சொல்லும்படியாக இருக்கிறது, அல்லது செய்யப்பட்டது என்று சொல்லும்படியாகவும் இருக்கிறது. தவம் புதிது என்று சொல்லலாம் போலயும் இருக்கு, இல்லைன்னு சொல்லும்படியா முடியா இருக்கு. இப்ப காலமா இருக்குன்னு சொல்ல முடியா இருக்கு, இல்லை இப்பொழுதுதான் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியா இருக்கிறது. அதனால எந்த விதமாக இது ஏற்பட்டது என்று சொல்ல முடியாமல் திகுடாடி நிற்கிறார்களே, அதற்குத்தான் அனந்த ஆச்சரியமாக இருக்கக்கூடிய லோகம் என்று காட்டுகிறார். பெருமானம் அப்படிப்பட்டவன் தான், திவ்ய தேசமான பரமபதமும் அப்படிப்பட்டதுதான் என்று எடுத்து காட்டுகிறார். இடத்துல அதையும் இதையும் சேர்த்து பார்த்தோமேனால் சொல்லப்படக்கூடிய அர்த்தம் ஒன்றுதான், அண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாமென்றே பயில்கின்றாள் என்பது அற்புதமான பாஷம்.
சகம் என்றாதல், நவம் என்றாதல், புராதனம் என்றாதல் சொல்ல ஒண்ணாதே அகிருத்ரிமமாய்.
அகிருத்ரிமம் செய்யப்படாதாய், ஒருவரால் செய்யப்பட்டதாக சொல்ல முடியாது. கிருத்திரம்னா செய்யப்பட்டது, அகிருத்திரம்னா இயற்கையாக இருக்கக்கூடியது, கிருத்திரம்னா செயற்கைன்னு அர்த்தம்.
பிரதிக்ஷணம் அபூர்வமாய் இருக்கை,
ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இருக்கே பார்க்கலாம் அபூர்வமா இருக்கு, அதனால பார்த்ததில்லை போல தோன்றுகிறது, அபூர்வமாக இருக்கிறது, அபூர்வம் இதுக்கு முன் கிடையாது என்று சொல்லும்படியாக இருக்கிறது. நவோ நவோ பவதி, பெருமானை சேவிக்கக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கு, எப்பொழுதே கப்பொழுதன் ஆறாவது முதன், எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூடி ஊழி தரும், அப்பொழுதே கப்பொழுதன் ஆறாவது முதமே என்றார் அழிவ விதமான பாசுரம். இப்பொழுது பார்த்தாலும் எத்தனை தடவை சேவித்தாலும் கூட பிரதி க்ஷணத்திலேயும் புதிதாத்தோம் என்றான். கணேக்ஷணே என் அவதாம பைத்தி ததைவ ரூபம் ரமணீயதாயாக என்கிறான் ஜெகநாத பண்டிதன் என்பவர். ரமணீயத்தை சொல்லிடுவோமே, அதுக்கு டெபினிஷன் சொல்றான், லட்சணம் சொல்றான். கணேக்ஷணே ஒவ்வொரு க்ஷணத்திலேயும், பிரதி க்ஷணம் க்ஷணத்துல ஒவ்வொரு க்ஷணத்திலேயும் என் அவதாம் புதிது புதிதாக தோன்றியது. பார்க்கிறோம் ஒரு ரத்தனத்தை எடுத்து கையில வச்சுன்னு ரத்தன வியாபாரி பார்க்கிறான், ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கிறான், ஒரு விதமான ஒளி இப்படி திருப்பி பார்க்கிறான், அப்படி திருப்பி பார்க்கிறான், தோன்றியிருந்த ரத்தனத்தை பார்த்து கொண்டே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏன் ஒவ்வொரு க்ஷணத்திலேயும் அபூர்வமாக தோன்றியது. அதுபோல் தான் ராமரத்னம் கோபால ரத்னம், கோபால ரத்னமும் ராமரத்னமும் அப்படித்தான் இருக்கா, அதே போலத்தான் அவனுடைய திவ்ய தேசமும் பார்க்க பார்க்க அபூர்வமாக இருக்கிறது. கணந்தோறும் அது புதிது புதிதாக காட்சி அளிக்கக்கூடியது லோகம். அர்த்தமே இருக்கலாம் போல இருக்கு.
சாதனம் என்றாதன் சொல்ல ஒண்ணாது அகிருத்ரிமமாய் பிரதிக்ஷணம் அபூர்வமாய் இருக்கை. மகத்துவமாவது இவற்றுள் ஓரொன்றே போக்தாக்களால் அனுபவித்து முடிக்க ஒண்ணாது இருக்கை.
மகான்னு ஒரு சப்தம் பார்க்கிறோம், அந்த ஆச்சரிய மகாவிபவ என்று பார்க்கிறோம். விபவம் எப்படிப்பட்டது, அவ்விடத்தில் இருக்கக்கூடிய வைபவம் எப்படிப்பட்டது, ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் மகாவிபவம்ன்ற இந்த மகச்சப்தத்துக்கு அர்த்தந்த மகத்துவம் என்ன என்று கேட்டால் அதை வர்ணிக்கிறார். இவ்விடத்தில் விபவம்னு சொன்னாலே பெறுவோம், மகாவிபவான்னு சொல்றதுக்கு என்ன அபிப்பிராயம் என்று கேட்டால் அதை விவரிக்கிறார். இவ்விடத்துல
மகத்துவமாவது இவற்றுள் ஓரொன்றே போக்தாக்களால் அனுபவித்து முடிக்க ஒண்ணாது இருக்கை.
அந்த விபவத்தை எல்லாம் சொன்னாரோ, நதி தடாகாதிகள் முதலியவர்களெல்லாம் சொன்னாரோ இல்லையோ, அவைகளெல்லாம் விபவம். அந்த விபவங்கள் எல்லாம் அதுக்குண்டான மகத்துவம் என்னன்னா, அதை அனுபவிக்கக்கூடியவாள் இருக்காளே உன்னையே அனுபவிச்ச வாழால முடிக்க முடியாது. அப்படி போறோம் நதிக்கரையில் நிற்கிறான்னு வைத்து விடும், சிரஜா நதி என்ன எடுத்துக்கொள்வோம், நமக்கு தெரிந்த நதி அது பரமபதத்துல இப்பொழுது நமக்கு தெரிந்த, அங்க போன விற்பாடு பல நதிகள் தெரியலாம், ஆனால் இப்பொழுது நமக்கு தெரிந்த நதி சாஸ்திரத்திலே கேட்டு போருகிற நதி எது என்று கேட்டால் ரஜா. அதுல தான் ஸ்நானம் நடக்கும், ரஜோகுணம் தமோ குணங்கள் எவ்விடத்திலே கழிக்கப்படும், சத்வகுணம் மட்டிலும் நிற்கும், பிற்பாடு நமக்கு அற்புதமான ஒரு தேகம் வந்து சேரும் என்று சாஸ்திரம் வர்ணிக்கிறது. சூக்ம ஒட்டும் நீரிலே கழிவி என்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. சூக்ம சரீரத்திலோட இவ்விடத்திலிருந்து புறப்படுவோம் நாம், பரமபதத்தை வரை போறோம். அப்போ திருமோகோர் ஆத்தன், திருமோகோர் எம்பெருமான் நம்மை வழித்துணையாக அழைத்துச் செல்கிறான். காடமேகத்தை கதியாக்கி என்கிறார் அழிவார், போகும் வழிக்கு துணையாக அவன் வருகிறான். அத்த எந்த லோகத்துக்கு போனாலும் ஒத்துரும் கூட வரமாட்டேன், அதுகாரி கூட வருவல கேட்டு பார்க்கறது, நான் போறேன் சொர்க்கத்துக்கு போறேன் வரியான்னு வருவல வரமாட்டான், வயிற்று போக மாட்டோன்றது வேற விஷயம், இவ்வளவு அழிச்சின் போனா சொர்க்கமும் நரகமாகும் அப்படின்றது நமக்கு தெரியும், அதனால அழிச்சின் போக மாட்டான் அது வேற விஷயம், அல்லது அவளே வரமாட்டா உங்களோட வந்தா சொர்க்கம் கூட நரகமாயிடும் சொல்லலாம், யாரும் கூட வரமாட்டான், யார் கூட வர, பரமத்துக்கு போனா மித்திரம் ஒருத்தன் கூட வரையிறான், அதான் அந்த கதிக்கே அது ஒரு விசேஷம். இந்த அர்ச்சராதி கதிக்கு என்ன விசேஷம், தலைமேகம் முன்னாரே செல்ல நாம் பின்னாலே செல்வோம், ஒரு மேகமானது வருஷித்துக் கொண்டு போக நாம் பின்னாலே செல்வோம் என்று அற்புதமாக வர்ணித்திருக்கிறார்கள். அந்த காலமேகத்தை எம்பெருமான், காலமேகம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் திருமோகூர் ஆப்தன், இந்த திருமோகூர் ஆப்தனானவன் அழைத்து செல்வன். அவடத்துல போகக்கூடிய காலத்துல ஆச்சரியமா இருக்கும். அப்போ இது விரஜாநதியில ஸ்நானம். இந்த விரஜாநதி நமக்கு தெரியும், விரஜாநதியை அனுபவிக்க ஆரம்பித்தாலே சார தத்துவம் உள்ளதனையும் அனுபவித்தாலும் கூட அனுபவித்து முடிக்கவே முடியாது, அவ்வளவு பரம போக்கியமாக இருக்கக்கூடியது அது ஒன்றே. அத மாதிரி ஒவ்வொரு இடமும், உத்யானவனங்கள் என்ன, நதிகள் என்ன, தடாகங்கள் என்ன, எத்தனை இடங்கள் இடத்திலே இருக்கின்றன, அவைகளெல்லாம் உண்மையும் எத்தனை காலம் அனுபவித்தாலும் கூட போக்தாவினாலே உண்டு அறுக்க முடியாது, அதுக்குண்டான மகத்துவம் என்கிறார். ஒன்றே போறோம், அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கலாம், அவ்வளவு அழகா இருக்க.
அனந்த பரிமாணம்,
அடுத்த உடையா இல்ல, அனந்த எல்லையற்றதான பரிமாணம், பரிணாமம்னு ஒரு சப்தம், பரிமாணம்னு ஒரு சப்தம், பரிணாமம்னாக்க மாறுபாடு, சேஞ்சுன்னு அர்த்தம், பரிமாணம் என்றால் அளவு, டைமென்ஷன் அர்த்தம், ஏரியா டைமென்ஷன் அர்த்தம். இந்த ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்கணும், ஒரே மாதிரி சொல்லிடக்கூடாது. பரிணாமம் பரிமாணம், பரிணாமம் அஜித்து சதத பரிணாமி, ஞாபகம் வச்சுக்கிறது. அதை அஜித்தானது எப்பொழுது பார்த்தாலும் மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கும், அது பரிணாமம். பரிமாணம், பரிமாணம் என்றால் அளவு, லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இதுதான் பரிமாணம். அனந்த பரிமாணம், அதற்கு நீளம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அகலம் இவ்வளவுன்னு சொல்ல முடியும், லென்த் இவ்வளவு, பிரெத்து இவ்வளவு, இவ்வளவு உயரத்தோடே கூடினது சொல்ல முடியாது, ஹைட்டு மூணும் சொல்லவே முடியாது, அப்படிப்பட்டது அந்த லோகம்.
ஆயாம விஸ்தாரங்களால் அளவிறந்திருக்கை,
ஆயாமம், ஆயாமம்னாக்க லெங்த் அண்ட் பிரெத், விஸ்தாரம் ஏரியா மூணையும் சொல்றது. ஆயாமம் என்று சொன்னால் நீளம் அகலம் உயரம், இந்த மூன்று நாளேயும். அதே போல ஏரியா விஸ்தாரம், விஸ்தாரமா இருக்கும் இல்லையோ, விஸ்தாரமா இருக்கக்கூடிய எவ்வளவு விஸ்தாரம் சொல்லவே முடியாது, அளவிறந்திருக்கை. அதைத்தான் இவ்விடத்துல அனந்த பரிமாண என்று தெரிவிக்கிறார்.
நித்திய நிரவத்திய நிரதிசய வைகுண்டநாதான்,
நித்திய நிரதிசய
மதைக ரூபமாய்,
எப்படி இருக்கிறது நித்தியம், எப்பொழுதும் ஒருபடிப்பட்டு இருக்கும், மாறுபாடு அடைவதே கிடையாது. நானும் ஒரு சரித்திரத்தையும் சேர்த்து சொல்றேன், பெருமான் வந்தான், வந்து ஆழ்வாருக்கு அருள், நம்ம ஆழ்வாருக்கு அருள் புரிந்தான். ஆழ்வாரை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன், இங்க ஆழ்வாரத்திலிருந்து சொல்றபடினால அதையே திருஷ்டாந்தமா வருது சொல்றேன். அழ்வாருக்கு வந்தான், வந்து அருள் புரிந்தான், மயர் வர மதிநலம் அருளினான், அவருடைய அஜ்ஞானத்தை தொலைத்தான், மயர்வு அஜ்ஞானம், அஜ்ஞானம் அடியோடு போகும்படியாக செய்தான். மேலே பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான், மயர் வர மதிநலம், மதி ஞானம், நலம் பக்தி, ஞானத்தையும் பக்தியும் கொடுத்தான், பக்தி ரூபா பண்ண ஞானத்தை, பக்தியே வடிவாக உடைய ஒரு ஞானத்தை கொடுத்தான் அழ்வாரு. கொடுத்து ஆழ்வாரை கொண்டு உலகத்தை திருத்தவுடன் பார்த்தான், ஆழ்வார் பாட தொடங்கிவிட்டார். பக்தியை கொடுத்தவுடனே ஆழ்வார் பாட தொடங்கினார், என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் பொய் என்ன ஞானம்னு பாட தொடங்கினார். உபதேசங்கள்லாம் பண்றதை பார்த்தான், ஆஹா நம்முடைய காரியம் வெற்றி அடைந்தது, நாம் எதை நினைத்து ஆழ்வாருக்கு இந்த ஞானத்தை கொடுத்தோமோ அது சபலமாயிற்று என்று நினைத்தான் எம்பெருமான். நினைத்து ஆழ்வாருக்கு இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்த பிற்பாடு உடனே பார்த்தார், இந்த ஆழ்வாரை பரவசத்துல கொண்டு போய் வைக்க வேணும், ஆனால் பரவதம் பழைய பரமத்தை கொடுக்கிறது என்று நினைத்தான். ஆழ்வாரை திருத்தினான், அவர் நாட்டை திருத்துவதை கண்டான். உடனே பார்த்தான் இவன், தாம் போய் வைகுண்டத்தை திருத்த விடும், இந்த ஆழ்வாருக்கு பழைய பரமத்தை கொடுக்கக்கூடாது, ஒயிட் வாஷ் ஆவது பயணம் ஐயவரை என்று நினைத்தான் எம்பெருமான். எம்பெருமான் நினைத்து நாடு திருத்துவான்றார் ஆழ்வார், எனக்காக நாட்டை திருத்த சென்றான், நாட்டை திருத்தி வந்தான், நாடு என்றால் பரமதம், பரமதத்தை திருத்தினான், திருத்தினாவது ரெனோவேட் பண்ணான், ஆனால் ஆழ்வாருக்காக புதிதாக ஆக்கினான், புதியதாக ஆக்கின விற்பாடு எல்லாவற்றையும் முடித்து இந்த ஆழ்வாருக்கு இது பொருத்தமான இடம் என்று அவன் மனசில் நிறைவு திருப்தி ஏற்பட்டவாறே அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வாரை அழைத்து கொண்டு வரும் காலத்தில் ஆழ்வார் என்ன பாடிட்டுருக்கார், கடைசியில் கடைசி பதியும் பாடுறார், சூழ்விஷம் பாடி கீழ் பாடுவதற்கு முன்னால் பாடி முடித்தார். அப்படி முடிச்சாரோ இல்லையோ, ஆஹா பரமபதத்துக்கு போக சித்தமாகிவிட்டார் என்று பரமபதத்துக்கு அழைத்து செல்ல தொடங்கினான் எம்பெருமான் என்று கசமாக தெரிவிக்கிறார். இடத்துல நம்மளே நாடு திருத்துவான் என்பதற்கு திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. திருத்தப்படாத லோகம்தான், திருத்தத்திற்கு அவகாசம் இல்லாது எந்த விதமான பழுதும் ஏற்படாத லோகம்தான் அது. ஆனாலும் கூட இவ்விடத்துல ரசமா தெரிவிச்ச அதையும் சேர்த்து சொன்ன இடத்துல அழ்வாரை பார்த்த காலத்துல அழ்வாரிடத்துல உண்டான காதலாலே நித்தியமாக இருக்கக்கூடியது மாறுபாடு அடையாததாக இருக்கக்கூடிய லோகத்தை கூட திருத்த வேண்டும் என்று நினைத்தான் என்றால் ஆழ்வாருடைய பெருமை எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்கிறார் மகாச்சாரியராயிருக்கும் நம்பிள்ளை என்பதுதான் இவ்விடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட லோகம் அது, அதை கூட திருத்தணும் நினைச்சேன். அழ்வாருக்கு இந்த பரமபதத்தை கொடுக்கறது இது பழைய பரமபதம்னு நினைத்தான். அப்பொழுது எம்பெருமானுடைய காதல் அழ்வாரிடத்திலே உண்டான காதல் எப்படிப்பட்டது என்ன, ரத்தத்தையும் விழாக்கொலை கொள்ளக்கூடியது ஆழ்வாருடைய காதல் எம்பெருமான இடத்துல. அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய காதலையும் கபலீகரித்து விட்டது பெருமானுடைய காதல்றதனை கடைசி பாசுரம் அவாவர சூண்டாயே, என்னுடைய அவாவை நீ சூழ்ந்து விட்டாய், உன்னுடைய அவா இருக்கிறது என்னுடைய அவாவை காட்டிலும் மிகவும் பெரியது. எம்பெருமானுடைய அவா எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்திலே உண்டான காதலை ஆழ்வார் பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்றார், பெருமானே உன்னுடைய உனக்கு என்னிடத்திலே உண்டான காதல் பெரிய சமுத்திரம் போன்றது, எனக்கு உன்னிடத்திலே உண்டான காதல் குளப்படி போன்றதுன்றார் ஆழ்வார். என் அவாவர சூண்டானே உருகி போய் சொல்லியிருக்கிறார் கடைசி பாசுரத்துல 1101வது பாசுரம் இது. என் அவாவர சூழ்ந்தாயே, என்னுடைய அவாவரஞ்சுபடியாக சூழ்ந்து விட்டாயே, தத்துவத்தையும் விழாக்குறை சித்து அஜித்து ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் மூன்றையும் கபலீகரித்து விட்டது என்னுடைய காதல், உன்னிடத்தில் உண்டான காதல் எம்பெருமானே, இந்த காதலையும் கபலீகரித்து விட்டது விழுங்கி விட்டது உன்னுடைய காதல் என்கிற அதை எப்படி தெரிந்து கொள்கிறோம்னா, இந்த ஆழ்வாருக்கு இந்த பரமபதத்தையா கொடுக்கறது, ஆழ்வாருக்கு புதுப்பிக்க வேண்டாமோ என்று புதுப்பிக்க வேண்டாததாய் நித்தியமாக இருக்கக்கூடிய லோகத்தை கூட புதுப்பிக்க வேண்டும் நினைத்தான் எம்பெருமான் என்று சொல்ல அற்புதமாக எடுத்துக்காட்டுகிறார். இடத்துல எல்லாவற்றையும் சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டும்.
அதைக ரூபமாய்
எப்பொழுதும் ஒருபடிப்பட்டதாய் சதா ஏகரூபம் பெருமானுக்கு சைக ரூப ரூபாயா சாஸ்திரத்துல நித்தியம் சொல்றோம், சதா ஏகரூபம் அவனுடைய வடிவிலே மாற்றமே கிடையாது, நமக்கு தான் வடிவிலே மாற்றம் உண்டு. குழந்தையா ஒரு 8 வயசு அல்லது 10 வயசு என்ன கல்யாணத்துல போட்டோ எடுத்து வச்சுக்கிறது, அப்புறம் சஷ்டி பூர்த்தியில போட்டோ எடுக்கிறது, இவர் தான் அவர்னு சொன்னா சத்தியம் பண்ணா கூட நம்பவே முடியாது, அப்படி மாறுபாடு ஏற்படுகிறது இவ்விடத்துல. ஆனால் பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டன, சதா ஏக ரூபம், அவன் பரமபதத்துக்கு போனாலும் கூட நமக்கும் சதைக ரூபம் தான், அவ்விடத்துல மாறுபாடு என்பது எந்த வஸ்தூலையும் கிடையவே
கிடையாது.
ஒரே ஒருபடிப்பட்டதாய் இருக்கும் அவனுடைய அந்த அந்த திவ்யலோகம், அதற்கு மேலே அது எப்படிப்பட்டதுன்னா ஹேய பிரத்தனேகம் தாழ்ந்த குணத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியது. தாழ்ந்த குணங்கள் எதுவுமே கிடையாது, எந்த கெட்ட குணங்களும் பரமபதத்திலே கிடையாது, அது எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியது. எம்பெருமானுக்கு என்ன உண்டு, அகில ஹேய பிரத்தனீக கல்யாணிக்க தானான்னு தெரிவித்தாரே, ஹேய குணங்கள் கிடையவே கிடையாது, நல்ல குணங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடம், ஹேய குணங்கள் ஒரு காலத்திலே அவனிடத்துல வரவே வராது, அதை ஓட்டி விடுவன் அவனிடத்துல வந்து சேரவே சேராது. அவனுடைய திவ்ய ஆஸ்தானமும் அதாவது பரமபதமும் அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது. இங்கிருந்து போகக்கூடியவருடைய தாழ்வையே அது போக்கிடுறது. பரமபதத்துக்கு போனவாறு என்ன ஏற்படுகிறதுனா விரஜாநதிகளை ஸ்நானமானவாறே இறந்ததல்லவா ஏற்படுகிற உயர்ந்த திவ்ய மங்கள விக்கிரம் சரீரம் அல்லவா கிடைக்கிறது. ஆகையினாலே தாழ்ந்தவர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்கக்கூடிய லோகம் அவரிடத்திற்கு எந்த தாழ்ச்சியும் கிடையவே கிடையாது.
சர்வ பிரகாரத்தாலும் அதிசயீர்த்தமான குண்டத்துக்கு நாசனானவனே,
எல்லா விதத்திலேயும் எல்லா விதத்தாலேயும் மிகவும் உயர்ந்ததா அதிசயித்தான மிகவும் எல்லாவற்றையும் வென்று விட்டதா இருக்கக்கூடிய சிவைகுண்டத்திற்கு நாதனாக தலைவனாக இருக்கும் அவனே, சிவைகுண்டத்தை தனக்கென்ன படைத்தவன், வைகுந்தன்னே அவனுக்கு பேரு, வைகுந்தத்தை உடையவன் என்று அவனுக்கு திருநாம் ஸ்ரீ வைகுண்டநாதா என்று அவனை அழைக்கிறார். இவ்விடத்திலே
பரமபதத்தில் போக்தாக்களை சொல்லாதொழிந்தது,
பரமபதத்துல ரெண்டு வரைக்கும் என்ன சொன்னார், மாதிரி இருக்கக்கூடிய பரமபதத்திலே போக்தாக்கள் இதை அனுபவிக்கக்கூடியவர்கள் இன்னார்னு சொல்லலை, ஆனால் அனுபவித்தாலும் கூட அனுபவித்து முடிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அங்கே இருக்கிற வாழ்லாரு அதை அனுபவிச்சுருக்காளா, யாராவது அனுபவிக்கிற வாழ்றே இந்த லோகத்திலே பரமபதத்திலே போக்தாக்கள் பரமபதத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லலை. இடத்துல போக்தாக்களை பற்றி சொல்லலை, போக்தார் எம்பெருமான் தான் போக்தா, ஒருத்தன் தான் போக்தாவே ஒழிய பேர் யாரும் போக்தா இல்லை. போக்தால்னா என்ஜாயர்னு அர்த்தம். பரமத்தில் அனுபவிக்கிறவளை பத்தி பேசவே இல்லை. இவ்விடத்துல இங்கிரியமன்றவாள் அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகளை சொன்னார், சாட்டிமாரோட சொன்னார், சங்க சக்கரமுதிரிகள் எல்லாம் சொன்னார். ஆனா அங்க இருக்கக்கூடியவா பரமபதத்தில் இருக்கக்கூடிய அந்த விபவத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறார்கள்னு சொன்னாரோ? ஒருத்தரை கூட சொல்லலை. அந்த மாதிரி ஏன் சொல்லாமல் விட்டா? அந்த மாதிரி கிடையாதா, உண்டா இல்லையா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு சமாதானம். இந்த கேள்வியே நமக்கு கேட்க தெரியாது. கேள்வி முதல்ல கேட்டுட்டு இதுக்கு சமாதானம் அருளி செய்கிறார் இடத்திலே பெரிய வாச்சான் பிள்ளை. அற்புதமான சமாதானம், அற்புதமான கேள்வி.
பரமபதத்தில் போக்தாக்களை சொல்லாதொழிந்தது,
சொல்லாமல் விட்டுவிட்டது. பரமபதத்தில் போக்தாக்களை சொல்லாமல் விட்டுவிட்டது. இதனாலே இருந்து சொல்லாமல் விட்டு விட்டாரா அல்லது கிடையவே கிடையாதா, அதை விசாரிக்கிறார் இவ்விடத்தில்.
சோழியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பா என்கிறபடியே இவர்கள் போகத்துக்கு கைதொடுமானமாம் ஆகாரமுடைய அகம் மம என்றிருப்பார் இல்லாமையாலே.
இடத்துல யார் கிடையாதுன்னாக்க, எனக்கு போகம் நான் அனுபவிக்கிறேன், எனக்கு போகம்னு சொல்றவா கிடையவே கிடையாது இவ்விடத்துல. அம்மமா, அம்மமான்ற சப்தம் பரமத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் சாத்மாக்கள் கிடையாது. பரமத்துக்கு போனோம்னாக்க அஸ்மத் சப்தம் மறந்து போடுங்கிட்டாரு இவ்விடத்துல. ரசமா சொல்றோம்னா சம்ஸ்கிருதத்துல அஸ்மத் சப்தம் இருக்க, நான் என்னுடையது நீர்னு முதன்வை வேறு முதல் வாய்த்துன்னு இங்கதான் ஆழ்வார் உபதேசம் பண்ணார ஒழிய பரமத்துல உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் நான் என்றும் எனக்கு என்றும் ஒரு காலத்துல அவடத்துல நினைக்க மாட்டார்கள். அவடத்துல எல்லாரும் எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே இருக்கிறார்களே ஒழிய தங்களுக்கு என்று தனிப்பட்ட ஆனந்தம் என்று ஒன்று உண்டு என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. ஆகையினாலதான் அங்கு அனுபோக்தாக்கள் கிடையாது. அது போக்தாக்கள்ன்றது கிடையவே கிடையாது. அவடத்துல இருக்கிறவளை பத்தி ஆழ்வார் சொல்ற. ஆழ்வார் அற்புதமா திருப்புலி ஆழ்வார் இடத்துல இருந்தே பரமபதத்தை எம்பெருமான் காட்ட காண்கிறார். அவடத்துல அழ்வார் வரிச்சா சொன்னார், ஏண்டாய் சாமாரே எப்படி இருக்கு இந்த லோகத்துல இருக்கிறவாள் எல்லாரும், அவளை பார்த்தா என்னால ஒரு க்ஷணம் இங்க இருக்கவே முடியாது. பெருமானே பொதி வாய் திறந்து எனக்கு ஒன்று சொல்ல வேணும், ஆழ்வார் உடனே செத்து போகணும் அப்படின்னு நீ சங்கல்பிக்க கூடாதா அப்படின்னு ஆழ்வார் கேட்க. இப்படி ஆழ்வார் வாயால வரலாமான்னு நம்மள உருகி போயிற. அதனால என்ன சம்சாரிகள் எல்லாம் பார்க்கிறேன், பார்த்தோட என்ன தோன்றது, அண்ணாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க நாராத்துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை, பெண்ணாடா கடல் கடைந்தாய் உனகே வரும் பரிசு தன்னாவா அடியேனை பணிகண்டாய் சாமாரை. ஏ ஒரு கிருப பண்ண, நீ லோகத்தில் இருக்கிறவளை பார்த்து இவாளோட என்னால இருக்கணும், நாட்டுமானிடத்தோடு எனக்கு அரிது, எல்லாரும் இப்படி இருக்காளே இவாளோட நான் எப்படி இருப்பேன், என்னை உடனே சாகணும். இந்த ஆழ்வார் போனன்னு சத்த சங்கல்பனான நீ எனக்கு சாகும்படியாக ஒரு சங்கல்பத்தை பண்ண வேணும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இதை கொண்டு நாட்டை திருத்தணும்னு நினைக்கிறவே இப்பதானே பாடியிருக்கார் நாலாம்பத்தில் ஒன்பதாம் திருவாய் மொழி. நாலாம்பத்தில் ஒன்பதாம் திருவாய் மொழியில் ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார் செத்து போகணும் போறோம், ஆழ்வார் முடியட்டும் அப்படின்னு பெருமான் சொல்லணும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். பெருமான் பார்த்தான், ஏ எவ்வளவு பாடணும்னு ஆறு பத்துக்கள் ஒரு பாடணும்னு இருக்கும், அப்புறம்னா இவருக்கு பரமபதம் கொடுக்கணும். இருக்கும் பொழுது பொழுதே இவர் இப்படி பிரார்த்திக்கிறாரே நம்ம இடத்துல என்ன செய்வதுன்னு பார்த்தான். குழந்தையானது பிடிவாதம் பிடிக்குமேயானால் அதற்கு வேறு ஒரு வஸ்துவை காட்டி அந்த தாயானவள் பிடிவாதத்தை போக்குவள். அதே போலத்தான் என் பெருமான் பார்த்தான் அழிவாருக்கு. உடனே என்ன பண்ணா, அழிவேர் நீர் ஏன் வருத்தப்படுறீர், இங்கேயே பார்த்துட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் மேல பாருமேன்னா. மேல பார்த்தா பரமபதம், பரமபதத்துல இருக்கிறத பார்த்தாரோ இல்லையோ. உடனே அழிவார் சொல்றார், கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டொடுதம் ஐங்கறிவு கண்ட இன்பம் பெரிவரி அழகில்லா சித்தின்பம் கொண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சிதறு கண்டு ஒழிந்தேன் அடைந்தேனும் திருவடியை. திருவடியே என்பது பாசுரம் நாலாம்பத்திலே பத்தாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம், அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துலதான் அழிவார் இருக்காரு பரமபதத்தை காண்கிறார். பரமபதத்தை சொல்றார், கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம். ஐந்து இந்திரியங்கள் கீழே சொன்னேனே, அந்த ஐந்திரியங்களுக்கு ஐந்து விஷயங்கள், அதை அனுபவிச்சுட்டே இருக்கனே அது ஒழிந்தேன். அழிவீர் ஒழிந்தீர் நீர் கேட்டார், எப்படி இதை விட்டு விட்டு சப்தஸ்பர்ச ரூபர சகந்தம் என்று சொல்லக்கூடிய சப்தாதி விஷயங்களிலே எனக்கு ஈடுபாடு போயிடுச்சு, தான் போயே போய்விட்டது. இந்த லோகத்துல எனக்கு சப்தம் என்று ஒன்று இருப்பதாகவே தோன்றவில்லை, ஒழிந்தேன். எப்படின்னா ஒளி புத்தீர்னார், அதை பார்த்தேன்னா இது ஒழிந்தது என்று உறங்குவான் கைப்பண்டம் போலே தன்னடைய விட்டு போயிட்டு என்கிறவர். தூங்குறவன் கையில் இருக்கக்கூடிய வஸ்துவானது தன்னுடைய கீழ் விழுந்துருதோல்லியோ. அதே போலத்தான் இது ஒழிந்தது எதனாலேன்னு கேட்டார். தாழ்வாருக்கு தூக்கவதை எம்பெருமான அனுபவிப்பதுதான். பரமபதத்தில் இருக்கக்கூடிய உன்னை கண்டேன், ஒன்றொடியாய் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டு கண்டபடினால் என்னப்பட்டது, கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டுடலும் ஐங்கரை கண்ட இன்பம் ஒழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே என்கிறார் அழ்வார் இடத்துல. ஆக இந்த பரமபதத்தை கண்டேன், பரமபதத்தில் பார்த்தேன். என்ன பார்த்தீர் அழ்வியர்னு கேட்டான். அதை தெரிவிக்கிறார் இடத்துல அழ்வார், ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப பரமபதத்தில் நீயும் விட்டு பிரிய மாட்டேன் என்று எப்பொழுதும் அலர்மேல் மங்கை மார்பிலே உறைந்து கிடைக்கிறாளே, அழகில்லேன் இறையும் என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் உறைந்து கிடைக்கிறாளே. விராட்டி ரெண்டு பேர் தான் பரமபதத்தில் இருக்க, ரெண்டு பேரை பார்த்தேன். ஒள்ளியா மிகச்சிறந்த சிறந்ததா இருக்கிற தொடின்னா முன் கையிலே தரித்திருக்கும் வளை, இந்த வளையோட கூடினவள் அதுக்கு என்ன ஒன் தொடி, அழகிய முன்கை வளையை உடைய பெரிய விராட்டியார்னர். விரவிராட்டியாருடைய வளைய ஒன்றொடியினர் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு காலத்திலயும் அவள் கையை விட்டு கழவே கழாது, அவளுக்கு இழைப்பு ஏற்பட்டா தானே. ஜவானை விட்டு பிரிந்தால் உடம்பு மெலியும், உடம்பு மெலிந்தால் கை வளையானது கழன்று விடும். ஒரு காலத்திலேயே அவளுக்கு பிரிவே கிடையாது, அதனால உடம்பு இழைப்பதும் கிடையாது, அவளுக்கு வளையானது கழல்வதும் கிடையாது. சங்கு தங்கு முன்க நங்கைனர், சங்கு வளை தங்கு தங்கு எப்பொழுதும் தங்கி இருக்கக்கூடிய முன் கையை உடையவள் அந்த விராட்டி. அதைத்தான் அண்டாலும் வர்ணிக்கிறாள் விடத்துல, சீரார் வளை என்று வர்ணித்தாள். அதுக்கு சீர்மை என்ன, ஒரு காலத்திலையும் பிராட்டியினுடைய நப்பின்னை பிராட்டியினுடைய கையை விட்டு கழலாத வளை, எங்கள் வளையெல்லாம் கழண்டு போடுத்து பெருமானை விட்டு பிரிந்தபடினாலே எங்கள் கையிலே இருக்கும் வளையானது கழந்து விட்டது, தல் மெலிந்தது மெலிந்தபடியினாலே கைவளை கழன்றது எங்களுக்கு என்கிறாள் அண்டாள். நாள் உன்னுடைய கையில இருக்கக்கூடிய வளை ஒரு காலத்திலையும் கழலவே கழாது, கண்ணனை விட்டு ஒரு காலத்திலையும் பிரியாதவளாக இருக்கிறபடினாலேன்னு அப்பின்னை பிராட்டியினுடைய கையிலே இருக்கும் வளையை சீரார் வளைனர், யாழ்வார் ஒன்றொடியாள் நர். இந்த ஒன்றொடியாள் அந்த பிராட்டி, இந்த பிராட்டியும் நீயுமே நிலா நிற்ப, நீங்க ரெண்டு பேர் தான் இங்க இருக்கேன் கேட்டார். ரெண்டு பேர் தான் அப்புறம் விதத்துல எத்தனை பேர் நித்திய சூரிகள், எத்தனை பேர்கள் முக்தாத்மாக்கள் அப்படி இருக்கும் பொழுது அத்தனை பேர்னு எப்படி, ரெண்டே பேர் தானே எப்படி சொல்ற, அத்தனை பேரையும் ரெண்டே பேர் தானே எப்படி சொல்றார், போக்தாக்கள் கிடையாதா விடத்துல, மற்ற பேர்கள் போக்தாக்கள் இல்லையா, ரெண்டு பேர் தானே இருப்பதாக சொல்லிறார் அழ்வார்னு கேட்டான். அது சமாதானம் அற்புதமா உழைக்கிறார். ஒரு கிரகத்துக்கு போனார், சரித்திரம் மாதிரி சொல்றார் நம்மள அற்புதமா. எத்தர் ஒரு கிரகத்துக்கு போனார், கிரகத்துல போய் அந்த எஜமானோட பேசிட்டு இருக்கார். அந்த எஜமானோட பேசி கொண்டிருக்கும் காலத்துல அவரிடத்துல கேட்கிறார், உனக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்கிறார். கேட்டு அவர் சொல்றார், எனக்கு குழந்தைகளா, குழந்தைகளே கிடையாது, குழந்தைகளே கிடையாது அப்படின்ற, குழந்தைகளே கிடையாதா அப்படின்னா ஆச்சரியம் என்ன, ரெண்டே பேர் தான் இருக்கா, குழந்தைகளே கிடையாதும் கிடையாதான்னு கேட்கிறார். குழந்தைகளே கிடையாது போனவர் கேட்கிறார், குழந்தைகளே கிடையாதா உங்களுக்கு, உமக்கு இல்லை நிறைய குழந்தைகள் இருக்காளே அப்படின்றார். நிறைய குழந்தைகள் இருக்காளா, காடம் என்ன, நான் இங்க இருந்து என்ன ஒருத்தரும் சப்தமே பண்ண மாட்டான், இருக்கிறதே தெரியாமல் இருப்பார்கள் என்கிறார். அவர் ஆச்சரியப்பட்டார். மற்றொரு கிரகத்துக்கு போனார், மற்றொரு கிரகத்துக்கு போனவர் இருக்காரு, கேட்கிறார் உங்க எத்தனை குழந்தைகள்னு கேட்கிறார். கேட்டா அவர் சொல்ற, ஒரே ஒரு குழந்தை தானே, ஒரு குழந்தையா, 9000 குழந்தை இருக்கிற மாதிரி சித்தம் பண்றோம், ஒத்தனே அவ்வளவு பண்ணிட்டு இருக்கான்றார். அதே போலத்தான் இந்த லோகம், இந்த லோகத்திலே கிரகந்தோறும் தானே எஜமானன். புத்திரன் என்ன சொல்றாருனாக்கா, தேவோகம் தேவோகம்ன்ற அத்தனை பேரும் நான் தேவன், தேவன் நான் தான் பெரியவன் என்று தெரிவிக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும். பரமபதத்தில் இருக்கிறவாளரும் அடங்கி கிடக்கிறார்கள், இரண்டு பேருடைய ஆட்சியின் கீழே அடங்கி கிடக்கிற அப்படின்னாலே ஒருத்தருமே இல்லையோ என்று சொல்ல முடியாது. அதுக்குத்தான் இந்த திருட்டாஞ்சனர் பிரகிருத்து போனா குழந்தையோ இல்லையோன்னு கேட்டார். நிறைய பேர் இருக்கா, ஆனால் நான் இருக்கும் காலத்திலே அவர்கள் அடங்கி கிடப்பார்கள்னு அந்த எஜமானன் தெரிவித்தான். அதே போலத்தான் பரமபதம், பரமபதத்திலே எல்லோரும் அவனுடைய கையின் கீழே அடங்கி கிடக்கிறார்கள், ஆனால் இவ்விடத்திலேயோ மனைதோறும் எல்லோரும் தேவோகம் என்று இருக்கக்கூடியவர்கள், நான் தான் பெரியவன் என்று இருக்கக்கூடியவர்கள். அல்ல பரமபதத்தில் ஆழ்வார் பார்த்தாரே, தொடியாள் திருமகளும் தீயுமே நிலா நிற்பா, அந்த இடத்துல காமமா கிடையவே கிடையாது. அதனால இந்த பாசுரத்தை எடுத்து இவ்விடத்திலே உதாகரிக்கிறார். இவ்விடத்திலே மனைகள் தோறும் எல்லோரும் அகங்காரிகளாக இருக்கிறார்கள், அகங்கார மமகார சப்தம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய லோகம் இது. அது அடியோடு கிடையவே கிடையாது அவ்விடத்துல. அப்படிப்பட்ட லோகத்திலே அவர்கள் மட்டிலும் இருக்கிறார்கள் என்று ஆழ்வார் தெரிவித்தார். அதனால போக்தாக்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அவருடைய போகம் இதிலே பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்திலே அந்தர்கதம், அதற்குள்ளே சரி இருக்கிறபடினாலே போக்தாக்களை பற்றி இவ்விடத்திலே சொல்லவே இல்லை. போக்தாயாரே பெருமான் தான், இவர்கள் எல்லாரும் அவனுடைய அனுபவத்துக்கு உபகரணங்களாக இருப்பதும் அழிய தனக்கே என்று இவர்களுக்கு தனிப்பட்ட போகம் கிடையவே கிடையாது. அதனால போக்தாக்களை சொல்லலைன்ற
தொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்பா என்கிறபடியே இவர்கள் போகத்துக்கு கைதொடுமானமாம் ஆகாரமுடைய.
இவர்கள் போகம்னா எம்பெருமானும் பிராட்டியுமாக இருக்கும் இவர்கள், இவர்களுடைய போகத்துக்கு இவர்கள் உபகரணம் கைதொடுமானம்னா உபகரணங்கள்னு அர்த்தம், கருவிகளாக இருக்கிறார்கள் அவ்வளவுதானே ஒழிய இவர்களுக்கு என்ன தனிப்பட்டு போகம் கிடையாது. இவர்களுக்கு எதுல அந்தர்கதம் கேட்டால் அவர்களுடைய ஆனந்தத்திலே இவர்களுக்கு ஆனந்தம், அவர்கள் ஆனந்தம், அவர்கள் இருவரும் ஆனந்தமடைய இவர்கள் கைங்கரியம் செய்ய அதனாலே அவர்கள் ஆனந்தமடைய இந்த ஆனந்தத்தை கண்டு ஆனந்திப்பதுதான் இவர்களுக்கு புருஷார்த்தம் என்று இருக்கும் அவர்கள்.
அகம்மமா என்று இருப்பார் இல்லாமையான
அம்மமா என்று இருப்பார் கிடையவே கிடையாது.
ஆனால் அன்னாதகா என்று போக்தாக்களை சொல்லிட்டில்லையோ என்னில்
சுத்தி ஒண்ணு சொல்றதே அதுக்கு மேல ஒரு சந்தேகம். ஆனா சொல்லியிருக்கேன் சுத்தி வேதமானது பரமபதத்திலே போக்தாக்கள் உண்டு அனுபவிக்கிறவர்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். எங்க சொல்லியிருக்கேன்னா சேர்ந்து போன முக்தாத்மா இருக்கானே பகவானை அனுபவிக்கிறான், அனுபவித்த காலத்துல அவனுக்கு ஆனந்தம் அதிகமாக ஏற்படுகிறது. ஏற்பட்ட காலத்துல அவன் சொல்லக்கூடிய சாமகானம் ஏதத் சாமகாயன் நாஸ்தே, சமகானம் பண்ணுகிறான். சமம் பண்றான் அமன்னம் அகமன்னம் அகமன் ஹாவு ஹாவு ஹாவுன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறான் அகமன்னம் 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 அமன்னாதோகமன்னாதோகமன்னாதம் அன்னம் அதந்தம் அத்னி சொல்லி முடிக்கிறான். இப்படி சொல்லும் காலத்துல என்ன சொல்ற அதற்கு என்ன அர்த்தம் அந்த சுருதிவாக்கி நான் அன்னம், பகவானுக்கு நான் அனுபவிக்கத்தக்க பொருளாக இருக்கிறேன். அன்னம் என்றால் என்ன அர்த்தம் சொல்லக்கூடிய ரைஸ்னு அர்த்தம் இல்லை, கூக்குற ரைஸ்னு அர்த்தம் இல்லை, அன்னம் என்றால் அனுபவிக்கத்தக்க பொருளாக இருக்கிறேன். நான் அண்ணன் நான் அண்ணன் நானும் அன்னம் என்கிறான். அடுத்தபடியாக சொல்றான் அகம் அன்னாதகா, நான் அன்னாதன், அன்னத்தை அனுபவிக்கிறவனாக இருக்கிறேன். அன்னம்னு சொல்லிட்டு தன்னை அன்னம்னு சொல்லிட்டு நான் அன்னத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னாக்க சேரவே சேர, அன்னத்தை நானே புஜிக்கிறேன்னு சொன்ன அன்னமே அன்னத்தை புஜிக்குமோ எங்கேயா கிடையவே கிடையாது. அப்போ ஸ்ருதி பேசக்கூடியதுக்கு பொருத்தமே இல்லாத அர்த்தமா இருக்கேன், அர்த்தம் எப்படி பொருத்த விடுவது என்று விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். தெரியுறா அன்னந்தான் அன்னமாக இருக்கக்கூடிய அவனே சொல்றான் அகம் அன்னம் அன்னமதந்தம் அத்னி மேல சொல்றான் நான் அன்னந்தான், அன்னமாகிற என்னை எம்பெருமான் அனுபவிக்க அதனாலே எம்பெருமானுக்கு ஆனந்தம் ஏற்பட அந்த அன்னத்தை நான் புஜிக்கிறேன். அகம் அன்னம் அன்னம் அதந்தம் அன்னமாகிற என்னை அனுபவிக்க கூடிய அந்த எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன் என்கிறார் விடத்துல. அதான் இவனுக்கு அன்னம், எம்பெருமானுக்கு அன்னம் இவன், இவனுக்கு அன்னம் இது எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன் தெரிவிக்கிறார். அது புருஷார்த்தமாக புருஷார்த்தம் என்பது இருக்கிறது, அஜித்துக்கு இவனுக்கு வித்தியாசம் ஏற்படாமல் போட முடியும், வித்தியாசமே இல்லாமல் போயிடுமே. ஆகையினாலே இவனுக்கு அனுபவம் உண்டு, அவனுடைய ஞானத்துக்கு விஷயம் எது என்று கேட்டால் பெருமானுடைய ஆனந்தத்தை கண்டு அனுபவிப்பதுதான். ஆகையினாலே சுருதி சொன்னதற்கு அர்த்தம் என்ன, அவ்விடத்துல போக்தாக்கள் உண்ண எந்த போக்தாக்கள் உண்டோ பரமபதத்திலே இருக்கக்கூடிய நதி தடாகாதி விவித விசித்திரமாக இருக்கக்கூடிய போக்ய போகஸ்தான போகோபகரணங்களை அனுபவிப்பதிலே அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எம்பெருமானை அனுபவிப்பதிலே பெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிப்பதிலே தான் அவர்கள் அன்னாதர்களாக ஆகிறார்கள் என்று அதற்கு அர்த்தம். ஆகையினாலே அம்மமா என்பது அவ்விடத்திலே கிடையாது, ஆகையினாலே இவ்விடத்திலே சொல்லவே இல்லை. எம்பெருமானார் சொல்லாததற்கு காரணம் தெரிவிக்கிறார் இவ்விடத்துல, அவ்விடத்திலே போக்தாக்கள் இவைகளை அனுபவிக்கக்கூடிய போக்தாக்கள் கிடையாது, போக்தா அவன் ஒருத்தன்தான், இவர்கள் எல்லாரும் கருவிகளாக இருக்கிறார்கள், அவன் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை கண்டு இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அவ்வளவுதான்.
என்று போக்தாக்களை சொல்லிட்டில்லையோ எனில் தான் அங்குத்தைக்கு ஸ்ரச்சந்தனாதிகளோபாதி போகோபகரணமாய் இருக்கும் இருப்பு புருஷார்த்தமாவையாலே சொல்லிட்டு
எப்படி இருக்கான்னா, அவனுக்கு மாலையை போல என்றால் மாலை சந்திரம் சித்வத் பாரதந்திர இவர்களது சுரூபம் எத்த சொன்னாலும் கடைசியில் அவ்வளவுதான். அசித்த போல இருக்க வேண்டிய அசித்தாகவே இருப்பதில்லை, அசித்த போல அதுதான். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்றார் குலசேகர பெருமாள், அது அடிக்கடி தெரிவித்திருக்கிறேன். ஆகையினாலே இவர்களுக்கு ஆனந்தம் இதுல சந்தனோபாதி அவனுக்கு உபகரணங்களா இருக்க, மாலை சந்தனம் இவர்களை போல அவனுக்கு உபகரணங்களாக இருக்கிறார்கள். இருந்து அங்குத்தைக்கு இவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள், அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுறது. அதில் அனுபவிப்பதற்கு தான் இவர்களுக்கு தகுதி உண்டே ஒழிய, அயோக்கியதை உண்டே ஒழிய தங்களுக்கு என்று தனிப்பட்ட அனுபவம் கிடையவே கிடையாது. ஆகையினாலே சொல்லித்து புருஷார்த்தம் அனுமல்யோ, இதற்காக சொல்லி
மானங்குத்தைக்கு ஸ்ரச்சங்கந்தனாதிகளோபாதி போகோபகரணமா இருக்கும் இருப்பு புருஷார்த்தமாகையாலே சொல்லிட்டுத்தனை.
அது புருஷார்த்தம், ஸ்ரச்சந்தனோபத்தை போலே ஸ்ரச்சந்தனோபாதின ஸ்ரச்சந்தனங்களைப் போலே இருந்து அவனுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறார்களே, ஆனந்தத்தை விளைவிப்பதை சொல்வதற்காகத்தான் அமன்னாதஹா என்று தெரிவித்ததை ஒழிய வேறல்ல என்று காட்டுகிறார்.
அகமன்னம் என்றதோடு விரோதிக்குமிரே.
ஆமா, அப்படி இல்லாத அகமன்னம், அப்படி இல்லாமல் இவர்களுக்கே அன்னாதஹா இவர்களை நேராக போக்தாக்கள் என்று சொன்னால் அதெல்லாம் அன்னம்னு சொல்லக்கூடாது. போக்தாவா இருக்கக்கூடிய அன்னவனா இருக்க ஆக முடியாது, அன்னமா இருக்கிறது போக்தாவாக ஆக முடியாது. போகத்துல பார்க்கலாம், அவன் புஜிக்கக்கூடிய அன்னம் இருக்கிறதே அன்னமானது போக்தாவாக ஆக முடியாது, எஞ்சாயர் ஆக முடியாது, எஞ்சாயர் அன்னமாக ஆக முடியாது. போகத்துல பார்க்கலாம். அதனாலே ரெண்டையும் சேர விட வேணும், எப்படி பொருந்த விடுகிறது என்று கேட்டால் அப்படித்தான் பொருந்த விட வேணும். அன்னமாக இருக்கக்கூடிய இவனை எம்பெருமான் அனுபவிக்க, அதனாலே அவனுக்கு ஆனந்தம் ஏற்பட, அல்லது பிராட்டியும் அவனுக்கும் ஆனந்தம் ஏற்பட, இரண்டு பேருடைய ஆனந்தத்தைக் கண்டு இவன் ஆனந்திக்கிறான். அதிலே தான் இவனுக்கு அன்னாதன் என்கிற சப்த பிரயோகம் பண்ணப்படுகிறது. அப்படி இல்லாமல் போனால் அன்னம் என்பது சேரவே சேர, இவன் அன்னம்னு சொல்லிக் கொள்ளவே முடியாது. அன்னமாக இருக்கக்கூடியவன் அன்னாதனாக ஆக முடியாது, அன்னாதன் அன்னமாக ஆக முடியாது அகைனாலே என்று காட்டுகிறார்.
பரமயோகி வாங்மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூபஸ்வபாவ சுவாபிமத விவித விசித்ரானந்த போக்ய போகோபகரண போகஸ்தான சமுர்த அனந்தாச்சரிய அனந்த மகாவிபவ அனந்த பரிமாண நித்ய நிரவத்ய நிரதிசய வைகுண்டநாதா
என்று இடத்துல தெரிவிக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் அனுபவிக்க பிராப்தம் என்று சொல்லி நிறுத்துகிறேன். நான் கேட்டுன்றதுதான்
என்ன கேட்டுது சுவாமி,
ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.